உற்பத்தி. நாங்க நடத்தக்கூடிய கூட்டங்களில சிலர் கேள்வி கேட்பார்கள், இது நபி வழியா என்று. அது ஏன் கேட்கிறார்கள்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் என்று. அப்ப மற்ற அமைப்புகள் அப்படி இல்லை, இது தவிர மற்ற பின்பற்றுவாங்க நிறைய இருக்குது. மிக முக்கிய மதகுகள்ல அதனால்தான் அவங்க அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுற கியாஸ், கியாஸ் நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க கியாஸை பின்பற்றுவதில்லை, வஹியை மட்டும் பின்பற்றுவோம். நாலு மதுகபும் ஷாஃபி, ஹனபி, மாலிக், ஹம்பலி, ஷியா கியாஸை பின்பற்றுகிறார்கள். உதாரணத்துக்கு ஹதீஸ்ல வருகின்றது, ஒரு நாய் ஒரு பாத்திரத்தில் வாயை போட்டால் அதை ஏழு முறை கழுவுங்கள், ஒரு முறை மண்ணையும் போட்டுக் கொள்ளுங்கள். இது ஹதீஸ். இதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். மதுஹபுகளிலே ஒரு பன்றி பாத்திரத்தில் வாயை போட்டாலும் ஏழு முறை கழுவ வேண்டும், ஒரு முறை மண் போட்டு. இது கியாஸ். அந்த நாயில கியாஸ் பண்ணி எடுக்கிறாங்க, இது கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நாயும் பன்றியும் பாத்திரத்தில் வாயை போட்டால் என்று சொல்ல ஏன் நாயை மட்டும் சொல்லணும்? அடுத்து முஸ்லீமுடைய வீட்டுக்கிட்ட நாய் பன்றி கிடக்குமா? வாய போடா, நாய் இருக்கும், அது இஸ்லாம் அனுமதிக்க. நாய்க்கு மூன்று விஷயத்துக்கு நாய் வளர்க்கலாம், விவசாயம், வேட்டை, இது போன்றவர்களுக்கு ஆடு மாடு வளர்க்கறதுக்கு. ஆனா பன்றி என்னதுக்கு? முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கிட்ட பன்றி இருக்குமா? அவ பாருங்க, இவங்க கியாசுக்கு உதாரணம். இப்படி நிறைய விடயங்கள் மார்க்கத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றன. ஜமாஅத்துல் முஸ்லிமின் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றும். அப்ப அந்த வகையில கேட்கிறாங்க, இந்த கேள்வி பதில் இது நபி வழியா அப்படின்ட்டு. இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயம். கேள்வி கேட்கலாம், அதற்கு பதில் கொடுக்கணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் உங்களுக்கு தெரியாதவைகள் இருந்தால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அப்ப குர்ஆனே சொல்றது கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, இதுதான் கேள்வி பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், சலூனி சலூனி, கேளுங்கள் கேளுங்கள், பல முறை சொன்னாங்க, கேளுங்கள், எல்லாம் எனக்கு காட்டப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஆள் பாஞ்சி கேட்டார், என்னுடைய தகப்பனுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து உடனே சொன்னார், ஹுதைபா ஹுதாபா என்றார்கள். இப்படி பல கேள்விகள். இடையில ஒரு ஆள் பாஞ்சி, நான் சுவர்க்கமா நரகமா என்றார். சொன்னார்கள், நீ நரகம் என்று. நவூது பில்லா மின் தாலிக. கேள்வி நடந்திருக்கிறது. இன்னொரு ஆள் வந்தார், மத்தசாத்தியா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்போது வரும்? பதில் சொல்லையில கேட்டார்கள், மாதா ஆகத்தடஹா, மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாய், அதற்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். குர்ஆன்ல பதில் வருது பிறகு. ஏன்னா மறுமை எப்போது வரும்? அது ஒரு நாள் வரும். ஏன்னா வானம் பூமி எல்லாம் சுருட்டப்படும், மலைகள் தூசி தூசியாக பறக்கும், பூமியை தூக்கி ஒரே அடியா அடிக்கப்படும் என்றெல்லாம் வருவது. குர்ஆன்ல பதில் வந்திருக்கிறது. நபி அவர்கள் இப்படித்தான் கேட்டார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல கேள்வி பதில் ரெண்டு ஒன்று இருக்குது, கேட்கணும், அதுக்கு பதில் கொடுக்கிறது. அப்ப நாங்க குர்ஆன் ஹதீஸை விட்டு வெளியிலே போக இல்லை என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த அடிப்படையில ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைக்கும், அந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு கேள்விகள் வந்தாலும் முடியுமானவரை நாங்க பதில் கொடுக்கிறது. அதுக்கு பிறகும் இன்னும் இருந்தால் நேரம் இருந்த தனிப்பட்ட முறையில வந்து யாரும் கேட்டு முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ளலாம். மூன்று பேர் இருந்தால் ஒரு அமீரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஹதீஸ் லைஃப் என்று கூறுகிறார்கள். இது சரியா? மூன்று பேர்கள் இருந்தால் ஒருவரை அமீராக்கி கொள்ளணும். இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொல்லுகின்றார்கள். சரியா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். ஏன் கேட்கிறான்னு கேட்டால், இதுல ரெண்டு விதமான கூட்டங்கள் இருக்குது. ரெண்டு சார், ஒரு சாரா சொல்றாங்க அமீர் தேவை, மூணு பேர் இருந்தால் ஒரு அமீரை நியமித்துக் கொள்வாங்க, அது ரெண்டா பிரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அமீர் தேவை, ஆனா அமீருக்கு கட்டுப்படாட்டியான முஸ்லீம் தான், பையத்து தேவையில்லை. இன்னொரு சார நாங்க சொல்றது அமீர் தேவை, அவருக்கு கட்டுப்படனு பையத்து தேவை, கட்டுப்படாம பையத்து செய்யாட்டி அது இஸ்லாம் இல்லை, நான் சொர்க்கம் போயலாங்க. இன்னொரு சாரா சொல்றாங்க அமீருன்ற ஒண்ணு தேவையே கிடையாது, அது ஒரு சிலாபத்து வந்தா தான் அமீர்னு சொல்றாங்க. பிஜே அப்படி அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து. ஆனா அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க, கேட்டா அமீர் சொல்ல மாட்டாங்க, ரைஸ் என்று சொல்லுவாங்க. ஆனால் அரபுல எல்லாம் அமீர் தான், அமீர் ரைஸ் எல்லாம் ஒண்ணுதான். என்ன வித்தியாசம் கேட்டா பிஜேடியும் கட்டுப்படாட்டி அவங்க முஸ்லீம் இல்லாம போக மாட்டாங்க, பையத்து செய்ய தேவையில்லை, அப்போ அவங்க முஸ்லீம் ஆயிருப்பான கருத்து இருக்குது. அப்ப இங்கு கேக்குறாங்க இந்த ஹதீஸ் லைஃபா இருக்கிறதுனால அப்ப எப்படி நீங்க ஒரு அமீரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதுதான் இந்த கேள்வி. இந்த விஷயம் தப்லீக் ஜமாத்துல அமீர் கட்டாயம் இருக்கும், பிரயாணம் போச்சுலயே அவங்க ஒரு அமீரை வச்சு கொள்வாங்க. நல்ல விஷயம் அவங்களும் இருக்குது, நாம இல்லங்க இல்ல, நல்ல விஷயத்தை யாரு செஞ்சாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ளணும். சவுதியில பாருங்க கலாபத்து இல்ல, ஆனா அமீர் இருக்கிறாங்க, பையத்தை வச்சிருக்கிறாங்க. அது யாருக்கு சீனலவா, அவங்களுக்கு மட்டும்தான், அந்த நாட்டுல உள்ளவங்களுக்கு. இப்ப நாம போய் நான் அவங்களுக்கு பையத்தை செய்ய போறேன், சல்மானுக்கு செஞ்சு விட்டு நான் சவுதியில வாழப்படுறேன்னு சொன்னா திரட்டி விட்டுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அது இஸ்லாம் இல்ல. அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா என்று சொன்னால், ஒரு சில ஹதீஸ்களை அறிஞர்கள் ஆய்வாளர்கள் வலையின்னு சொல்றாங்க, அதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒருவர் நாசருதீன் அல்பானி இது சரி என்று சொல்றார். சஹீஹ் முஸ்லிமில் இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது, மூணு பேருக்கு அமீர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல் கஃபாரிய பார்த்து சொன்னார்கள், இன்னக லைஃபன், நீ பலவீனமான ஒருவர், ஆனால் எனக்கு எதை விரும்புகின்றேனோ அதை நான் உனக்கு விரும்புகின்றேன். நீ லா தஅம்மரன் அலா இஸ்னை, இரண்டு பேருக்கு கூட நீ அமீராக இருக்காத, நீ பலவீனமானவர்ன்றாங்க. அப்ப சஹி முஸ்லிமில் வழங்குது மூணு பேருக்கு அமீர் இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் லைஃப் சொன்னாலும் அந்த ஹதீஸை வச்சு இது சஹி. இன்னொரு ஹதீஸ்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்து பேருக்கு ஒரு ஆள் அமீராக இருந்து நீளமாக நடக்க இல்லைன்னு சொன்னால் மறுமையிலே அவருடைய ரெண்டு கையில விலங்கு போட்டு கழுத்திலே கட்டப்பட்டு இருக்கும் சொன்னாங்க. பத்து பேருக்கு அமீர் இருக்கிறது விளங்குது. அடுத்த குர்ஆன்ல பார்த்தா நிறைய பல இடங்களில நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள், பிரியாதீர்கள். அப்ப அங்க ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதுன்னு விளங்குது. மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், பிரியாதீர்கள். அப்ப வழங்கு ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் ஆயிருந்தா அது போல தலைவர் இருப்பார். தலைவர் இல்லாம எதுவும் செய்யல, ஜகாத் எடுக்கிறது எப்படி? ஒரு பெண்ணுக்கு வழி இல்ல, யார் முடிச்சு கொடுக்கிறது? ஒரு பெண் ஹுலூ செய்ய போகுது, அமீர்கிட்ட போகணும், எங்க போறது அமீர் இல்லாம? இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல பல ஆதாரங்கள் இருக்குது, முஸ்லீம்கள் ஒரு கூட்டமாகி விட்டார், அவங்க ஒரு அமீரை தெரிவு செய்யணும். கூட்டம் என்பது அரபியில மூணு பேர் வந்து அது ஜமாத். அதனால சொல்றது பிள்ளை சஹி என்று சொல்லி இருக்கிறான் குர்ஆன் ஹதீஸ். சஹி முஸ்லீம் தெளிவா காட்டு சஹியான ஹதீஸ். முஸ்லீம்கள் பல ஜமாத்துகளா இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? முஸ்லீம்கள் பல ஜமாத்துகளாக இருக்கலாம் என்று சொல்றது மனோ இச்சை, குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. குர்ஆன் ஹதீஸ் நான் சொன்ன மாதிரி வலா தஃபர்ரக்கு, பிரியாதீர்கள், பிரியாதீர்கள், ஒரு கூட்டமாயிருங்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆன், அப்ப எப்படி பல ஜமாத் இருக்கலாம்? கூடாது. இது புதுசா காத்தான்குடியில கலாநிதி அஷ்ரப் என்று ஒருவர் எகிப்து அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வந்திருக்கிறார் இலங்கை. அவருடைய ஒரு கருத்தை நான் கேட்டேன், சொல்றாரு பல ஜமாத்துகள் இருக்கலாம் என்று. எகிப்தில ஒரு ஜமாத்து, சவுதியில ஒன்று, இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கலாம், பல இமாம்கள் இருக்கலாம் சொல்றார். ஆனா ஹதீஸ்ல வருது ரெண்டு பேருக்கு பையத்து செய்யப்பட்டால் இரண்டாவது ஆள இல்லாம ஏன் சொல்லணும்? பல ஜமாத்து கூடும்னா அவரு பையத்து செஞ்சு போட்டமே, அவங்களுடைய வரலாறே நம்புறாரு அவரு டாக்டர் அஷ்ரப். நம்பக்கூடிய வரலாற்றுல இருக்குது அப்துல்லா பையத்தை எடுத்த உடனே யஜீதுடைய படம் அவங்கள கொண்டு போட்டு நம்புறாங்க. நாம நம்புறது இல்ல வரலாற்றை, அவங்க நம்புறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆதாரம் இருக்குது. ரெண்டு மூணு கூடும்டா, ஏன் விட்டோம் அவங்கள? நல்லா சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் சொல்லு ஒரு கூட்டம் ஆயிருங்க பெரிய ஆயர்கள். அப்ப எப்படி பல ஜமாத்தை அனுமதிக்கும் இஸ்லாம்? அடுத்து நபி சொன்னாங்க 73 பிரியம், 72 நரகம். ஏன் சொல்லணும்? அப்ப சொல்லிருக்கோம் 73 பிரியம், 73 ஜமாத்து சொர்க்கம், புல்லகம் என்னன்னு சொல்லியிருக்கணும். அப்ப இது மனோ இச்சையை கொண்டு சொல்லுகின்றார்களே தவிர, குர்ஆன் ஹதீஸில் இருந்து பல ஜமாத்துகள் இருக்கலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை அவர்களால் முன்வைக்க முடியாது. வைப்பாங்க எங்க? வரலாற்றில இருந்து. வரலாறு மார்க்கம் இல்லை, அது வகி அல்ல. அதை அல்லாஹ் பாதுகாப்பதா வாக்குறுதி அளிக்கவில்லை. என குர்ஆன் ஹதீஸ் என்று காட்டணும் பல ஜமாத்து கூடும் அப்படின்னு காட்டினால் நாம் பல இடத்துல சொல்லியிருக்கிறோம். எப்படி? அந்த காட்டின ஆளுக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிளைகள் ஒரு 30 மட்டும் இருக்கு இலங்கையில, 30 அப்படியே கொடுத்துருவோம் அந்த ஆளுக்கு காட்டின மூலவிக்கு எடுத்துக்கிடுங்க. ஏன் அதுக்குற இந்த ஜமாஅத்து தேவைப்படாது? எத்தனை கூடும் தானே, அதுக்குள்ள இன்னொன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவருக்கு நாங்க கொடுத்துருவோம். அப்ப கொடுத்துட்டு கேப்பா என்ன செய்ய போறீங்க, யாருல போய் சேர்றது? தௌஹீதுலயா, ஜமாத் இஸ்லாமியா, சாதிரி காதிரி நக்ஷபந்தி தீஜானிலையா, எதுல போய் சேர்றதுன்னு கேள்வி வருது. நம்மளோட கருத்து அப்படி யாராவது நிரூபிச்சு எங்கட எல்லா கிளைகளையும் அவருக்கு கொடுத்துட்டு நாங்க போய் தப்லீகி ஜமாத்திலும் சேரும். கரைச்சல் இல்ல, நல்ல இருக்கக்கூடிய பிரிவுகள்ல நல்லது நல்லது. அப்படி வந்தால் ஆனா வருமா? சூறு ஊதப்படும் வரைக்கும் வராது. அதே சொல்றேன், யாராலையும் நிரூபிக்க முடியாது பல ஜமாத்து கூடும் என்று. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் ஒன்னத்தை அனுமதிக்குது. ஜமாத்தும் இமாமும் இல்லாத போதும் அவர்கள் முஸ்லீம்கள் என்று ஒரு மூலவி வாதிக்கின்றார், உங்கள் கருத்து என்ன? எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு சொந்த கருத்து கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லுவோம், அவ்வளவுதான். இல்ல கேள்வி கேட்டிருக்கிறது என்னட்டு காட்டா, ஜமாத்துல் முஸ்லிமீன் முக்கியமா சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஒண்ணு ஹுதைபாவுடைய ஹதீஸ் புகாரி. அது என்னன்னு கேட்டா சொன்னாங்க, ஒரு காலம் வரும், நல்லா விளங்குங்க, ஒரு காலம் வரும். அப்ப என்னுடைய உம்மத்து பல பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கும். இப்ப இருக்கிறது எஸ்எல்டிஜே, ஏசி டிஜே, தௌஹீது, அப்படி இப்படி சாதிரி காதிரி நக்ஷபந்தி தீஜானி அலவியா, அப்படி பல பிரிவுகள், மொத்தஜிலா கதிரியா ஜபரியா எத்தனை இருக்குது, ஜஹமியா, பல பிரிவுகள். நபில காலத்துல ஒண்ணு ஒரு கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், உள்ளுக்குள்ள வந்தவங்க முஸ்லிம்கள் பையத்தை எடுப்பாங்க, இளந்தேல ஓட்டு குடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. இந்த பிரிவுகள் தோன்றினது பிறகு சொன்னாங்க ஒரு காலம் வரும், 12 கலீபாக்களுக்கு பிறகு பிரிவுகள் தோன்றும். அப்ப தோன்றி ஒவ்வொரு பிரிவும் மக்களை அழைப்பார்கள், கூட்டம் போட்டு போட்டு வாங்க வாங்க, நாங்க தான் ஹக்க சொல்றோம், நாங்க தான் ஹக்க சொல்றோம், நாங்க சொல்றோம் வாங்க, விரல் அசைக்கணும், நாங்க சொல்றோம் கபர் வணக்கம் கூடாது வாங்க, நாங்க சொல்றோம் சீதன மாநாடு ஒழிக்கணும் சீதனத்தை வாங்க. ஒவ்வொரு கூட்டமும் கூப்பிடுமா? ஆனா பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்களா, நாங்க சொல்றோம் வாங்கிட்டாங்க குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. வெளியில பார்த்தா நல்லா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள பாத்தீங்க சைத்தானுடைய உள்ளங்கள் நல்ல நோக்கம் இல்லை. அப்ப சொன்னாங்க இந்த நேரத்துல அவங்களுடைய பிரச்சாரங்களை கேட்டு நல்லா இருக்கு சீதன ஒழிப்பு நல்ல கூட்டம் போய் சேருவோம், சேர்ந்தால் கதை பூக்க அவனை நரகத்தில் தூக்கி எரிந்து விடுவார். இதே போல கதிரியாண்டு ஒண்ணு இருக்குது, நல்லா இருக்கு அவனோட பயம் போய் கேட்கிறார், சொன்னாங்க நரகத்திலே தள்ளி விடுவார்கள். இப்படி அந்த பிரிவுகள போய் சேர்ந்தா நரகம் தான். அப்ப சஹாபி கேட்டாங்க, நான் சொல்றேன்னா அந்த கேள்விக்கு பதில், அப்ப சஹாபி கேட்டாங்க அந்த காலத்துல நான் உயிரோடு வாழ்ந்தால் என்ன செய்யணும்? அப்ப சொன்னாங்க தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹும், அந்த பிரிவுகளுக்கு மத்தியிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய தலைவர் இமாம் வழிகாட்டியும் பிடித்து கொள்ளாங்க. திருப்பி கேள்வி கேட்டான், வ இல்லம் தக்குன் லஹும் ஜமாஅத்துன், அவர்களுக்கு ஜமாத்தும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்யார்? சொன்னாங்க, பார்த்ததில் தில்கல் பிறக்கக்குள்ளா, எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கி ஒரு மரத்தின் வேரை கடித்து கொண்டாவது தனித்து விடு மரணிக்கும் வரை. இதை நாங்க சொல்றோம். இப்ப பிரிவு வந்துட்டு எல்லாரும் பாக்குறோம், பல பிரிவு 73 இருக்கும் இலங்கையில, ஒரு 10-15 பாகிஸ்தான் இந்தோனேஷியாவில பார்த்தா 73 இருக்கும் பெரும்பாலும். என்ன செய்யறது? எல்லா நரகத்துக்கு தான் அழைக்கும் நபி. அப்ப ஜமாஅத்துல் முஜி இருந்தா வந்து சேர்ந்து கொள்ளுங்க, இல்ல அப்ப இந்த பிரிவுல சேரக்கூடாது, ஒதுங்கி தனியா மரத்தின் வேலை கடித்து கொண்டாவது தனித்து விடுன்னு தான் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸை நாங்க சொல்லி மக்களை அழைக்கிறோம், வாங்க பிரிவுகளை விட்டு ஒதுங்குங்க, ஜமாஅத்துல் முஸ்லிம் இந்த இருக்குது, நாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் நாங்க சொல்றோம், இதுல பிழைகள் இருந்தா வந்து சொல்லுங்க, நாங்க திருத்தி கொள்றோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் படி வாத்தசிமு பி ஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வுடைய கைத்தை பிடித்து ஒரு கூட்டமா இருங்கள், வலா தஃபர்ரக்கு பிரியாதுன்னு வந்திருக்குது. எல்லாரும் வாங்க, நாங்க ஒரு ஜமாஅத் ஆகி ஆகினத்துக்கு பிறகு உங்களுக்கு நம்மள விருப்பம் இல்ல, இந்த உமர் அலி கட்டுப்பட பெரும்பெரும் ஆள்கள் இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கும் ரெடி நல்ல ஒரு ஆளை வைப்போம், நல்ல ஒரு பிஹெச்டி செஞ்ச ஒரு ஆளை கொண்டு வந்து அமீரா வச்சு நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டு ஒரு ஜமாத்த அழிப்போம். சொர்க்கம் போறதுக்கு பிரிவு தேவையில்லை, இதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த இதற்கு எதிரான உலமாக்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, இதுல வருது இல்லம் தப்புன் லகும் ஜமாஅத்தும் வலா இமாமும், அவர்களுக்கு ஜமாஅத்தும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்ய கேட்டாங்க. அதுல விளங்குது, அவர்களுக்கு ஜமாஅத்தும் இமாமும் இல்லாவிட்டால் என்ற சொல்லே காட்டுது அவங்க முஸ்லிம்கள். இமாம் இல்லாவிட்டாலும் சரி, ஜமாஅத் இல்லாவிட்டாலும் அவங்க முஸ்லிம்களா இருப்பாங்க. அதனால நாங்க போயிருக்கக்கூடிய அந்த கூட்டங்களுக்கெல்லாம் இமாம் இல்ல, ஜமாஅத்தும் இல்ல, நாங்க முஸ்லிம்கள் தான் என்று சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸை நல்லா நீங்க எடுத்து ஆய்வு செஞ்சு பாருங்க, சஹீஹ் புகாரில முஸ்லிம்ல இருக்குது, ஜமாஅத்தும் இமாமும் அவர்களுக்கு இல்லாவிட்டால் ஒதுங்குன்னு தான் சொன்னாங்க. அப்படி ஜமாஅத்தும் இமாமும் இல்லாத பிரிவுல பிரிவு முஸ்லீமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அவர்களோடு நீ சேர்ந்து கொள்னு சொல்லுவாங்க. அவர்களோடு சேர்ந்து சொல்ல ஒதுங்குன்னாங்க, அப்ப முஸ்லீமை விட்டு ஒதுங்குவது கூடுமா? கூடாது, முஸ்லீமை விட்டு ஒதுங்க கூடாது, அவங்களோட தான் இருக்கணும். சரி, இமாம் இல்ல ஜமாஅத்தில பரவாயில்ல, போய் சேர்ந்துகிட்டு ஒரு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லணும். ஆனா சொன்னாங்க, சேர்ந்துடாதீங்க அவங்களோட, பிரிவுகளுக்கு இமாம் இல்ல, அது ஜமாஅத் இல்ல, அதனால அவங்கள விட்டு ஒதுங்கி தனித்திருந்தான் சொன்னாங்க. அதனால இந்த கேள்வி பதில் சரியான பதில் இதுதான், அவங்க பிழையா வழங்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நீங்க நல்லா எடுத்து பாருங்க, மிக தெளிவாயிருக்கு. நூல் கட்டுவது இணை அல்ல என்ற கருத்து சரியா? நூல் தாயத் 10 பேர்கள் நபியிடத்தில் வந்தார்கள், ஒரு நாட்டில் அது யமன் மத ஞாபகம் இருக்கு, வந்து சொன்னாங்க நாங்கள் பைஅத் செய்ய வேண்டும் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு. அவ சொல்றாங்க பிரிவுகள் மத்திய மூலியமா பையத்தில கிடையாது, அது ஹிலாபத்திலாம் பையத்துங்க. ஆனா ஹிலாபத் இல்லாத காலத்தையும் பையத்து நடந்திருக்கிறது. சரி, அந்த சப்ஜெக்ட் நாம வந்தா நீண்ட நேரங்களுக்கும், 10 பேர் வந்தாங்க பையத்து செய்ய. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் வச்சு 9 பேர்கிட்ட பையத்து எடுத்தாங்க, ஒரு ஆள் எடுக்க இல்லை. அப்ப கேட்டாங்க, யார சொல்ல என்னட்டையும் எடுங்கல, உங்கள்கிட்ட எடுக்க இல்ல, ஏன் நூல் கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா. அப்ப அவர் நூலை பிச்சு எறிஞ்சார், மையத்தை எடுத்தாங்க. எடுத்துட்டுனா யார் நூலு தாயத்தை தொங்க விடுகின்றானோ கட்டுகின்றானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். அப்ப இதுல விளங்குது, நூலு தாயத்தை கட்ட கூடாது. அப்ப நோய்க்கு என்ன செய்ய சொன்னாங்க? சதாவோ யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் மருந்து செய்யுங்கள் என்று சொன்னார். கட்டளை, மருந்து குடிக்கலாம், நாட்டு மருந்து, இங்கிலீஷ் மருந்து, ஹோமியோபதி, இது அக்குப்பஞ்சர், தொடு வைத்தியம், ஒரு தொகை இருக்குது ஜமாத்தில் முஸ்லீம் இல்ல, 5 டாக்டர்மார்கள் இருக்கிறான் வைத்தியம் செய்யக்கூடியவங்க, அதையும் செய்யலாம், நாட்டு மருந்தும் குடிக்கலாம். அதே போல வந்து இன்னொரு மருந்து இருக்குது, துவா, அல்லாட்ட துவா கேட்கறது, நம்பிக்கை வச்சு யாருலாம் என்னுடைய நோயை குணப்படுத்து, கொஞ்சம் சுணங்கான் எதுல உடனே சுகமாகும். இன்னொரு மருந்துக்கு சதக்கா, அதுவும் மருந்து ஏழைகளுக்கு சதக்கா கொடுக்கிறது, அதுவும் நோய் குணமாகும். இப்படி இருக்குது. இதை விட்டு போட்டு நாங்க போய் கபடுகள்ல போய் கிடக்கிறது, கொட்டு கட்டிக்கிட்டு 40 நாள் கிடக்கிறது, அவங்ககிட்ட கேட்கறது கூடாது. இஸ்லாம் அனுமதிக்க இல்ல. அனுமதிச்சு இருந்தாங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பையத்தை எடுத்துருப்பாங்க, எடுக்க இல்ல. ஊல பிச்சு வீசினதுக்கு பிறகுதான் பையத்தை எடுத்தாங்க. கலிமா மட்டும் முஸ்லிமாக போதும் என்ற வாதம் சரியா? இல்லை என்றால் அதற்கான பதில் என்ன? இதை நாம சொல்லும் தானே கட்டாயம் பையத்தி செய்யணும் சொர்க்கம் போறதுக்கு. அப்ப இது கருத்து கலிமா இல்லைன்ற கருத்து இல்ல. ஒரு மூலவி கடுமையாக எதிர்த்து யோசிக்காம பேசி விட்டார். சொல்லாண்டு ஜமாத்தில் முஸ்லிமில போய் சேர்ந்துடாங்க. அவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜ இல்லாமாக்கி அந்த இடத்துல கொண்டு பையத்தை வச்சுட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. கேட்கிற மக்கள் சிலவங்க வழக்கம் இல்லாம நம்புறது அப்படிலாம் இருக்குது. நேற்று நாங்க ஏத்தால இருந்து வந்து கதிர் வலையில ஒரு பள்ளியில தொழுதோம். நாங்க தொழுகும் போது ஒரு ஆள் வந்து தொழுதார். அவருக்கு சுத்துரா இல்லாம, சுத்துரா வைக்க இல்லை அவரு இந்த திரை இந்த முன்னு கயிறு. அவ முடிஞ்சு கிட்ட போய் எங்க இருந்து வாருங்கன்னு கேட்டார். அக்கூர் நின்று சொன்னார், நீங்க சுத்துரா இல்லாம தொழுதீங்களே என்ன விளங்க இல்லைண்டா? சுத்துரா முன்னுக்கு என்னமோ வச்சோணும், ஒரு தூண் சுவர் கதிரை என்னத்த வச்சுதான் தொழுவோம். ஏன்னு கேட்டார். நான் என்ன தொழுகையை முறிக்கக்கூடியது இருக்குது பலது. பெண் முன்னுக்கு போனா தொழுக பாத்தில், கழுத போனா பாத்தில், கருப்பு நாய் போனா பாத்தில், இப்படி எல்லாம் இருக்குது. இதுல ஒண்ணு ஷைத்தான் வந்துட்டு முன்னுக்கு போகாம சுத்துரா வைக்கணும், நமக்கு தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் என்ன புத்தலேந்து வந்து ஒரு பயணம் போறேன்னு. அப்ப என்ன பேருன்னு கேட்டாரு. சொன்ன, நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும் நினைச்சுக்கிட்டு என்ன அப்படி கட்டி புதிச்சு இது பண்ணி ஒரு பேரை ஒண்ணு சோப்பு மீது உங்களுக்கு ஹஜியா தந்தாரு. எனக்கு சொன்னாங்க ஏத்தால ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க 3 நேரம் தான் தொழுகிறேன், நான் உங்களை பிள்ளையா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. சொல்லிட்டு சொன்னாரு, நான் வருவேன் இதை பத்தி வழங்குவேன் அப்படின்ட்டு. நான் அவசரமா வந்தது, நான் போறேன் அப்படின்னு சந்திச்சு சாபான போயிட்டேன். இந்த மாதிரி பிழையான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ஜ எடுத்துக்கொண்டு பையத்தை வச்சிருக்கிறான், இப்படி செஞ்சா காபிரா போயிருவாங்க இல்லையா, மார்க்கத்தை மாத்தலாமா? யாரு சொன்னது ஹஜ்ஜி கூடாதுண்டு தேவையில்லைண்டு? ஹஜ்ஜி செய்யறாங்கல்ல நம்மளோட ஜமாத்துல. ஹஜ்ஜியுடைய இடத்துல பையத்தை வைக்க இல்ல, களிமா தான் எங்கட அசல், களிமா தான். அந்த களிமாவோட பையத்தை மிடிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவர் மரணம் ஜாஹிலிய மரணம். அப்ப ஜாஹிலியத்தில் மரணிப்பவர்கள் நரகம் செல்வார்கள். யார் ஜாஹிலியத்தில் மரணித்திருக்கின்றாரோ அவருடைய கபர்களுக்கு அருகிலே சென்றால் நரகத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நாம ஹதீஸை சொல்லி பையத்தை செய்யுங்க. இதனால எங்களுக்கு ஒரு லாபம் இல்ல, சொர்க்கம் போறது. அவங்க சொன்னா இல்ல இல்ல களிமா மட்டும் போதும், நாம களிமாவை மறுக்க இல்ல. பையத்துல என்ன தெரியும், நாம தெரியாம சொல்றோம். முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முதலாவது களிமா தான் பையத்துல. அதுக்கு பிறகு அடுத்தது லா உஷ்ரிக்கு பில்லாஹ், வினை வைக்க மாட்டேன், வலா அசரிக்கு களவெடுக்க மாட்டேன், வலா அசினி விபச்சாரம் செய்ய மாட்டேன், வலா அப்தரி யாரையும் நான் படுகூறு சொல்ல மாட்டேன், அப்படி வந்து ஜகாத்தை நான் ஒப்படைப்பேன், எல்லா முஸ்லிம்களோடும் அழகாக நடப்பேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், இந்த சத்தியத்தை பின்பற்றுவதை யாருக்கும் பயப்பட மாட்டேன். குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத விஷயங்களில் அமீருக்கு கட்டுப்படுவேன். இதுதான் பையத். பெண்களாக இருந்தால் உறவினர்கள் யாரும் மரணித்தால் ஒப்பாரி வைக்கிறது, ஓலமிட்டு அழுகுறது, கன்னங்களை அடிக்கிறதை தவிர்த்து கொள்ளணும். அப்படியே நடந்துட்டு சொன்னா தௌபா செய்யணும். இல்ல மறுமையில நெருப்பினால் செய்யப்பட்ட கத்திரிகளை கொண்டு வந்து அவருடைய நாவுகள் தணிக்கப்படும் என்று சொல்லி நாங்க பையத்தை எடுக்கிறது. ஆண்களா என்ன கையை பிடிக்கிறது, பெண்களா என்ன திரைக்கப்பார் எடுத்து சொல்லுவோம், போய் இளந்தேரிய போட்டு குளிச்சு கொள்ளுங்க. இதுக்கு போற நீங்க சரியாயில்லை என்று மௌத்தாவனா சொர்க்கம், ஏன் ஒரு கூட்டம் சொர்க்கன்னு வந்தீங்க, இது கூடாதா? இல்லாதத்தையா நாம சொல்றோம், சாராயம் குடிங்க, களவடுங்க, இதையா சொல்லி கொடுக்கறோம். இதெல்லாம் செய்யாதீங்கிறோம். இது செய்யறதுனால இதுல நல்லா இருக்கிறாங்க. இது செய்யாதவங்களை பாருங்க என்ன நடக்குது, மதுபான கடை இருக்குது, விபச்சார வீடு இருக்குது, பங்காளத்தில் பாருங்களேன், பையத்து செஞ்சவங்களா, விபச்சார வீடு சர்வசாதாரணம், மதுபான கடை சர்வசாதாரணம், ஈராக்ல சென்று பாருங்க, லிபியாவில பாருங்க, குவைத்தில பாருங்க, பஹ்ரைன்ல பாருங்க, துபாயில பாருங்க, சவுதி அரேபியாவில மறைச்சி மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஏன் அவங்ககிட்ட இந்த பையத்து இல்ல, இந்த அடிப்படை இஸ்லாமிய பையத்து இல்ல, எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்ப அவங்க ஏன் பையத்தை மறுக்கிறாங்கன்னா, இது செய்யறதுக்காக தான், செஞ்சா செய்யக்கூடாது. அப்ப இதுல இந்த பையத்தை செஞ்சு முடியுமான வரைக்கும் அழகா இதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தாடி மாஷா அல்லாஹ் கரண்டைக்கு கிளம்ப மேல உடுத்துறாங்க, பெண்கள் முழுமையாக முகத்தை மூடி போறாங்க. இதுல என்ன பிழை இருக்குன்னு கேக்குறனா, ஏன் இந்த உலமாக்கள் இதை மறுக்கிறாங்க? சொல்றாங்க களிமா போதும், களிமா போதும் இல்ல, எங்கையும் கிடையாது, களிமா போதும். அது சுருக்கம் விளக்கம். இந்த பைய களிமா பையத்து எல்லாம் சேர்ந்துதான் இஸ்லாம்னு வந்திருக்கிறத நாம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி எடுத்த களிமா மட்டும் போதும், சரி வச்சு போடணும். அப்ப நான் கேட்கிறேன், களிமா மட்டும் போதும் என்று சொன்னால் ஒரு ஆள் என்ன செய்வார் என்று கேட்டா, களிமா சொல்ல மாட்டேன், சொல்லுவார் நோன் குடிப்பா ஜக்காத்து கொடுப்பார், களிமா சொல்ல களிமா சொல்ல மாட்டேன். ஏன் சஹீஹ் புகாரில வந்திருக்கு, ஒரு ஆள் வந்து இஸ்லாம்டா என்னான்னு கேட்கவும் சொல்லுவ நோன்பு ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்தான், களிமாவை சொல்ல பாருங்க இதுல களிமா இல்ல. அப்ப இதுவும் போதும் என்று ஒரு ஆள் வாதிட்டா என்ன செய்யறது, என்ன செய்யறது? அப்படி இல்ல, ஒரு இடத்துல சுருக்கம், ஒரு இடத்துல விவரம், விவரத்தை எடுக்கணும். குர்ஆன்ல பாருங்க பொதுவை பத்தி என்ன, இதா குந்தும் இல சலா, தொழுகைக்கு எழுந்தால் பகசில் உஜூஹக்கும் முகத்தை கழுவுங்கள், வைத்தியக்கும் கைகளை கழுவுங்கள், வம்சகுபி ரூசிக்கும் தலையை நீங்கள் தடவுங்கள், அருஜிலைக்கும் உங்களுடைய கால்களையும், அருஜிலுக்கும் உங்களுடைய கால்களையும் கழுவுங்கள். சிரிக்குது இவ்வளவுதான். இப்போ ஒரு நாள் இந்த நாளையும் செஞ்சுட்டு ஒரு சரிங்கிறார், என்ன செய்யறது? நாம சொல்லணும் ஹதீஸ்ல வந்து பிஸ்மில் இல்லாட்டி ஒதுவும் இல்ல, மூணு முறை கழுவணும், தாடிக்கு தண்ணி கொடுக்கணும், நாசிக்கு தண்ணி கொடுக்கணும். அவரு சொல்லுவாரு குர்ஆன்ல இவ்வளவுதான், என்ன செய்யறது? அந்த மாதிரி ஒரு இடத்துல களிமாச்சுன்னா சொர்க்கம் இருக்குது, இன்னொருத்தர் பையத்து இல்லாட்டி நரகம் வந்துருக்கு, இந்த ஜாகிரிய மௌத்து. அப்ப எல்லாத்தையும் சேர்த்துதான் எடுக்கணும். இது ரொம்ப விபரமான, இது எங்களோட பதிவு நாடா ஒன்னு இருக்குது, இறுதி நாள் வரை பையத்து, நீங்க அதை எடுத்து கேட்டு பாருங்க. உங்கள் ஜமாத்து உருவாகும் போது மூன்று பேர்கள் இருந்தார்கள், அமீர் தெளிவானார், ஆனால் ஹதீஸ் லைஃபானது, எனவே ஜமாஅத் செல்லுபடியாகாது, ஜமாஅத்து செல்லுபடியா? இந்த ஜமாத்து உருவாகும் போது மூணு பேர் இல்ல, பல பேர்கள், இந்த ஹக்க சொன்னோட ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து 1990 வந்த உடனே அமீர் அங்க தெரிவு செஞ்சாச்சு, அதோட பையத்தெல்லாம் நடந்துச்சு. மூணு பேர் மட்டும் லைபிள் வச்சுக்கொள்ள மூணு, இங்க அப்படி நடக்க இல்ல, 10 பேருக்கு மேல அதீசில வருது, 10 பேருக்கு ஒருவர் அமீராக இருந்து நீதமா நடக்காட்டி மறுமையில் அவருக்கு விலங்கு போடப்படும். அடுத்து நான் சொல்லிட்டேன், மூணு பேர் ஹதீஸ் அல்பானி சஹீஹ்னு சொல்றார், சஹீஹ் முஸ்லிமில் இப்படி வந்திருக்குது, அதனால லைவ் என்று சொல்லக்கூடிய வாதம் சத்தியான பிள்ளை. அது தேவைப்பட்ட வேண்டாம் வரட்டும், அடிப்படை ஹதீஸ் கடைகளை வச்சு நாம இன்ஷா கதைக்கலாம். பேய் பிசாசு ஜின் இல்லை என்று ஒரு ஆலிம் கூறுகிறார், இதன் உண்மை என்ன, தயவு செய்து விளக்கவும். பேய் பிசாசி சொல்லு, அது அரபுல இல்ல, ஆனா ஜின் இருக்குது. ஜின் அல்லாஹ்வோட படைப்பு, அத அதிகமா பார்க்கவும் இயலாது பார்க்கவும் முடியும். பல உருவத்துல வரும் ஜின் ஒண்ணு இருக்குது. நபிய காலத்துல ஈத்தம்பலத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆள். ஒரு ஆள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், இவங்களும் பார்த்தா யாரோ மனுஷன், அலைக்கும் அஸ்ஸலாம், யாரு மனுஷனா ஜின்னு கேட்டாங்க. நான் தான் ஜின்னு. அவ கொஞ்சம் கைய தாங்க பாப்போம், கைய புடிச்சு பார்த்தா நாயிட கையாட்டே இருக்கு. அப்ப என்ன விஷயம், இல்ல இப்படி கொஞ்சம் ஈத்தம்பலம் கொஞ்சம் எடுத்துட்டு போந்து வந்தேன் அப்படின்னு ஒரு கதை இது ஹதீஸ்ல வந்து இருக்குது. அப்ப ஜின் ஒண்ணு இருக்குது, அதனால கெடுதிகள் இருக்கு. நான் நேரத்தோட சொல்லிட்டேன், டொய்லெட்டுக்கு போகும்போது ஓதுறோம், வீட்டுக்குள்ள போகும்போது ஓதுறோம், பல துவாக்கள் இருக்குது. ஏன்னா அல்லாஹும ஜன்னிபுலி ஷைத்தான வருவது, ஒரு மனித திருமணம் முடிஞ்சு உடலுறு கொள்ளச்சல அல்லாஹும ஜன்னிபுலி ஷைத்தான், ஷைத்தான் என்னை பாதுகாரியன், என்னத்தையும் செஞ்சு விட்டுவான், அவனுக்கு சக்தி இருக்குது. இப்படி பல விஷயம் இருக்க போய்த்தானே இப்படி துவாக்கெல்லாம் வந்திருக்குது. ஆனா நான் கேள்விப்பட்டேன் அப்படி சில சொல்றானா ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்லி போட்ட நாம என்ன செய்ய, இதுக்குள்ள வந்தா தான் அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லலாம். அவங்க வெளியில இருந்துட்டு ஜின் இல்லைங்கிறாங்க, நான் என்ன செய்ய, மலக்கள் இல்லைங்கிறாங்க, நாம என்ன செய்ய, பிஜே நிறைய ஹதீஸ்கள் இல்லைங்கிற நாம என்ன செய்ய, ஏன்னா மக்காவில ஒரு கல்லு நபிக்கு சலான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்கிறாங்க, நாம என்ன செய்ய அவங்கள, அவங்கள என்ன செய்யறது. இந்த ஜமாத்துள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா தான் நாம சொல்லுவோம், மக்காவில ஒரு கல் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லுக்கு பக்கத்துல போனால் அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ்னு சலாம் சொல்லும். அந்த கல் இன்றைக்கும் எனக்கு தெரியும், மக்காவுக்கு போனா காட்டு வேண்டாம். அப்ப மத்தவங்க அறிவை பயன்படுத்துறவங்க சொன்னா கல்லும் சலாம் சொல்லுமான்னு கேக்குறாங்க. நாம என்ன சரி, நீங்க நம்பிக்கிட்டு போங்க, இதுக்குள்ள வந்தா தான் நாம மார்க்கத்தை அவங்களை விளக்கப்படுத்தி எடுப்போம், வரணும் அவங்க அப்படி இருக்கு. அதுல அதே கல்லு கதைக்குமான்னு கேக்குறாங்க. இதே போல குர்ஆன்ல வாரத்தை நம்புவோம், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَحْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக மலைகள் இந்த கல்லு உருண்டு விழுகின்றன என்று அல்லாஹ் சொல்லுவான். அது எப்படி அப்ப அச்சம் பயப்படுது, அது ஏலம் சலான் சொல்ல ஏலாது. ஏன், இது ஹதீஸ், ஹதீஸ்ல நம்பிக்கை இல்லை அந்த கோஷ்டிக்கு. குர்ஆன்ல சரி, குர்ஆன் அது அல்லாஹ் அடங்குறாங்க, இன்னும் கொஞ்சம் காலத்துல அதுலயும் கை வைப்பாங்க. நீங்க வேண்டாம் பாருங்க, இப்ப எப்படி கல்லு சலான் சொல்லும், கல்லு எப்படி மூசா நம்பியில தூக்கிட்டு போச்சுது, பள்ளி எப்படி இப்ராஹிம் நம்பிக்கை கொளுத்தப்பட நெருப்பு ஊதிச்சு, இதெல்லாம் பச்சை போய் ஹதீஸ்ல எடுக்கலாங்கிறாங்க. இதே போல குர்ஆன்ல இருக்கக்கூடியதை நம்புறாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துல பாருங்க, ஒரு ஆள் சொல்றாரு குர்ஆனே கை வைப்பார் பிஜே அப்படின்னு. அப்ப அதனால வந்து பேய் பிசாசிங்கிற சொல்ல இல்லாட்டியான ஜின்னு ஷைத்தான் இப்லீஸ் இருக்குது, மனிதர்களுக்கு தீங்குகள் வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகரிபில் இருந்து இஷா வரைக்கும் பிள்ளைகளை மிருகங்களை வெளியில விடாதீங்க, ஷைத்தாங்க நடமாடக்கூடியது என்னமோ செய்ய, என்ன செய்ய வந்து சீனி முட்டாய கொடுத்துட்டா போவோம் பிள்ளைகளுக்கு, என்ன மாதிரி செய்ய, அதுக்குதான் நபி சொன்னாங்க. இவங்கட கருத்து அப்படி உண்மையிலே எல்லாம் பொய் அப்படி இப்படி சொல்லி போட்டு அவங்களே சில வேலைகளை செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அல்லாஹு அலம், நான் சாவி மதுகபை பின்பற்றுகிறேன், நான் சுவர்க்கமா நரகமா கட்டாயம் விளக்கவும். நமக்கு ஏலமா சொர்க்க நரகத்தை சொல்ல, அது நபிக்கு வகை வந்துச்சு, நான் சொர்க்கமா நரகமான்னு கேட்க நீ நரகண்டாங்க, அவங்களுக்கு வகை வந்துச்சு, நமக்கு வகை வரையில வழங்கிச்சா. ரவுமோடைய கூட இப்ப நாம இவர் நரகன்னு சொல்ல மாட்டோம். இப்போ நாளைக்கு திரும்பி வந்துட்டாருண்டா, ஆனா வந்தாரு, வந்துட்டு மோடி போயிட்டாரு, மோடி வந்தாரா, மோடி போயிட்டாரு, சொன்னாராம் கலிமாவெல்லாம் சொல்லி வந்திக்காரு, சொல்லிட்டு சொன்னாராம் வந்துகிட்டு. இப்ப நான் வந்து திருப்பி கலிமா சொன்னே, இதுக்கு முந்தி எல்லாம் அல்லான்னு சொன்னேன், அதுவும் கதிரு, இப்ப வந்து திருந்திட்டன, இதுவும் கதிரு, நாளைக்கு போய் திருப்பி நான் மறுபடியும் அப்படி சொன்னா அதுவும் கதிர் தான்டா. இப்படி இருக்குது. அவரை கூட பார்த்து நாம இப்ப இவர் நரகம்னு நாம சொல்ல மாட்டோம். ஆனால் இதே நிலையிலே ரவுமோடைய மௌத்தா போனா நரகம்னு சொல்லுவோம், மௌத்தாவும் இப்ப சொல்லல, நாளைக்கு திருந்திட்டா இருந்தா வந்து ஜமாத்தின் பயிற்சி செஞ்சு சேர்ந்துட்டான், சொல்லுகிறாய். அப்ப யாரையும் பார்த்து ஜமாஅத்துல் முஸ்லிம் ஒரு ஆள இவரு சொர்க்கான் நமக்கு ஏல சொல்ல மாட்டான். ஒரு கூட்டம் சொர்க்கம் போ, அந்த கூட்டம் அதை நாம சொல்லணும். தனி நபர்கள் அப்படி சொல்ல ஏறாது. அதனால ஒரு ஆள் சாயி மதத்தை பின்பற்றவங்க அதே நிலையில சாயி மதத்தை பின்பற்றி மூத்தாவனாங்கன்னா ஆபத்து அவங்களுக்கு. ஏன்னா அது நிறைய சிறுக்கள் இருக்கு. உதாரணமா அவங்களை ஒதுவே கூடாது, ஒதுவு கூடாது, தொழுக கூடாது, தொழுக இல்லாட்டி சொர்க்கம் இல்லையா. ஒலி செய்யும் போது இங்க பாருங்க இப்படி தொட்டு, இது ஒதுவா, இது ஒதுவான்னு கேக்குறேன். இல்ல இது நபியில ஒதுவு இல்ல. ஒதுக்கும் போது பிஸ்மி எங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிறாங்க, ஒதுவு கூடாது. பிஸ்மில்லான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நிறைய சொல்லும்போது உசல்லி ஃபர்து ஸுஹ்ரி அர்பா ரகாத்தின் முஸ்தக்மில் கல்பத்தி ஷரீஃபத்தி இல்லாஹி தஆலா மாமூமன் அல்லாஹு அக்பர் தொழுக பாத்தில் நோம்பு பிடிச்சுக்கிட்டு நான் வைத்து சௌமகதீன் அன் அதாயி ஃபர்து ரமலான ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தஆலா இந்த வருஷத்தில் ரம்ஜான் மாதத்தில் ஃபர்தான நோம்பை அதாவா நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன். எட்டு வயசுல பாடமாக என்ன இருக்குது. ஆனா நோம்பு பாத்தில் இப்போ. அப்ப சாய் மதல் ஒரு ஆள் இருந்து இப்படி அமல் செஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும்னு எழுதினவங்களுக்கு சொல்றேன். இருக்காதிங்க, அதை விட்டு ஒதுங்குங்க. அது ஒரு பிரிவு ஒதுங்கி இதை விளங்குங்க. இப்ப வச்சாருங்க நான் சொல்லவும் இல்லை, விளங்கி இது ஹக்குன்னா வந்து சேருங்க. இது ஹக்கு, எந்த சந்தேகம் இல்லை. கிலாபத்தில் தான் அமீர் என்ற வாதம் உங்கள் பார்வையில் எப்படி? அது மேல வந்துட்டே இல்ல, மூணு பேரு பத்து பேரு பத்து பேர் கிலாபத்து அழிக்காம இல்ல, கிலாபத்திலே அமீர் இருப்பாங்க. அவங்களுக்கு சுல்தான் சொல்றது, ஹலீஃபான்னு சொல்றது, இமாம்னு சொல்றது. கிலாபத் இல்லாத காலத்திலயும் அமீர் இருப்பார், சுல்தான் சொல்லலாம், இமாம்னு சொல்லலாம், ஹலீஃபான்னு சொல்ல கிடையாது. இப்ப சவுதியில கிலாபத் ஆயிப்போ எல்லாரும் ஒத்துக்கொடுறாங்க கிலாபத் இல்லன்னு, ஆனா அமீர் வச்சுக்காம அவன இருக்குது. அப்ப குர்ஆன் ஹதீஸ் ஒளியில அமீர் இல்லாம இஸ்லாம் சரிவராது. அமீர் இருந்தா தானே பையத்தை எடுக்கலாம், இஸ்லாத்துக்கு எடுக்கலாம். ஒரு ஆள எங்க எடுக்கிறது, எங்க யார் எடுக்கிறது அவங்கள? அப்ப ஹிலாபத்தில் தான் அமீர் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. அது இன்றைக்கு எங்கட வந்துட்டு அக்கறை பற்றி எங்கட சகோதரர் ஒரு பயான் ஒண்ணு இருக்குது, இன்னைக்கு நடந்தாலும் கேளுங்க தெளிவா. ஓ அதை பத்தி சொல்லி இருக்கிறா அந்த விளக்கத்தை. கேள்வி: புகாரி கிதாபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்றில் ஏழு உறுப்புகளை கொண்டு சுஜூது செய்ய வேண்டும் என்றும் ஆடைகளை பிடித்துக் கொண்டு தொழ வேண்டாம் என்றும் என்றுதான் உள்ளது. ஆனால் நீங்கள் மடித்துக் கொண்டு தொழ வேண்டாம் என்று கூறுகிறீர்கள், காரணம் என்ன? நாங்க சொல்றது தொழுகையில இப்படி இந்த கை எப்படி மடிக்கிறது, இப்படி மடிச்சுக்கிட்டு தொழக்கூடாது. தொழுதால் அவர் ரெண்டு கைகளையும் பின்னால் கட்டி கொண்டு தொழுதுவரை போல் ஆவார். அப்ப ஏழு உறுப்புகள்ல அஞ்சுதான் சுஜூது செய்யுது கருத்து. இதே போல டவுசர்களை மடிச்சுக்கிட்டு தொழக்கூடாது, வெட்டி கரண்டிக்கு மேல தைக்கணும். அப்ப இவங்க கேட்டிக்காங்க ஹதீஸ்ல இருக்கிதான் இப்படி பிடித்து கொண்டு, அந்த ஹதீஸ்ல பிடித்து கொண்டு இந்த சொல்லு நாம் பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வாலம் எங்க இருந்தா அவங்க கொண்டு காட்டணும், அப்படி இல்லை. லா யகுஃபு கஃப யகுஃபு, கஃபக்கு மடித்தான் என்ற கருத்தும் இருக்குது, சுருட்டினான் என்ற கருத்தும் இருக்குது. அப்ப எல்லா இடத்துக்கும் சும்மா ஒரு ஆள் இப்படி சுருட்டி சுருட்டி இப்படி படிக்க கூடாது, நல்லா மடிக்கிறார் அழகா, அதுவும் கூடாது. ரெண்டையும் எடுக்கும், கையால் பிடித்து கொண்டுனா அது என்னன்னு தெரியல. அப்படின்னா இப்படி 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 பிடிச்சுக்கிட்டு அப்படி என்னன்னு தெரியாது. அந்த சொல் இல்ல, நாம என்ன பார்க்க இல்ல, அல்லாஹு ஆலம். அப்படி ஒண்ணு இருந்து யாரும் பார்த்திருந்தா அதை கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம். அப்ப பார்த்தா என்ன வரும், அப்ப என்ன வரும், சுருட்டவும் கூடாது, மடிக்கவும் கூடாது, கையால பிடிக்கிட்டும் கூடாது, அப்படித்தான் வரும். அதனால இது பொய்யாகாது. வழங்கிச்சா? நாங்க சொல்லு. சரி, எங்களுக்கு ரெண்டு தான் தெரியும், ஒண்ணு தெரியாது. அதை காட்டினா அதையும் நாம் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஏழு உறுப்புகள் நாம சொல்றோம். இன்னொரு ஹதீஸ்ல ஒண்ணு கூட வந்திருக்கு, என்ன? மூக்கம் படணும். எட்டு, எட்டு உறுப்பு. ஒரு ஹதீஸ்ல ஏழு, அதே நான் கேப்பீங்க. அது முந்தி ஏழு வந்துச்சு, பிறகு வகி வந்துச்சு, மூக்கம் அதுல ஒண்ணு, அப்ப எட்டு. ஆனா அதிகமானவங்க பிரிவுல தொழுவாங்க, அவங்கள்ட்ட தொழுவ கூடாது. ஏன்? கண்ணாடி போட்டுக்கிட்டு தொழுறவங்க, அந்த மூக்கு படாது அவங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் கேள்வி எழுதிக்காம பிசுமி போட இல்ல. ஹதீஸ்ல வருது, எழுதும் போது பிசுமி எழுதுவாங்க. ஒவ்வொரு பிரிவாரும் ஒவ்வொரு முறைப்படி ஜனாசாவுக்கு கபன் எடுக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு சிலர் ஜனாசாவுக்கு தலைப்பாகை கட்டி இருக்கின்றார்கள், சிலர் தலைப்பாகை கட்டுவதில்லை. ஜனாசாவுக்கு கபனிடும் முறை என்ன என்பதை விளக்கவும். அதாவது ஜனாசா விஷயத்துல பெருவாதி விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு மார்க்கத்துல. ஏன்னா தொப்பி தப்பாங்க, கழுசா ஒண்ணு போடுவாங்க, பெண்களுக்கு இப்படி பல பல இதுகள் இருக்குது. சஹிஹான ஹதீஸ்ல ஆண்களுக்கு மூணு துணி, ஒன்னு ஒன்னா சுத்திரது, சுத்தி ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுறது. பெண்களுக்கு அந்த அதோட அஞ்சு துணி சுத்தி, அவங்களுக்கு பர்தா மாய் தச்சு மோச்சில போறது. இவ்வளவுதான் வந்துருச்சு, வேற எதுவுமே ஹதீஸ்ல வர இல்லை. ஹதீஸ்ல வந்திக்கத்த நாம சொல்லுவோம். ஆனா மதுகபுகள்ல பிரிவுகள்ல நிறைய விஷயங்களை கூட்டி வச்சுக்காங்க, அதை நாம சொல்ல மாட்டோம். கைய வந்துகிட்டு என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. இப்படி வர இல்லை, கைய நீட்டி வைக்கிறது, கைய கட்டுவாங்க. அது மட்டுமில்ல, நகத்துக்கு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள ஊத்தையெல்லாம் எடுப்பாங்க. இப்படி என்னென்னமோலாம் செய்வாங்க, எல்லா ஓட்டைகளுக்கும் பஞ்சு வைப்பாங்க. நெத்தியில அந்த இதுல களிமாவில்வாண்டு அவர் வாழ்க்கையிலே லாயிலா இல்லா சொல்லிக்க மாட்டாரு, பள்ளியும் தெரியாது. அங்கன போய் மூத்தாண்டு போற லாயிலா இல்லதா எழுதி என்ன செய்ய, அங்கிட்டு போனா அடிஞ்சு பேரு பன்னீரால எழுதுறாங்க. இப்படிலாம் நிறைய கூட்டி வைக்க வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான் கபன் ரவிச்சு, இவ்வளவுதான். நாம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும்தான் நாம சொல்லுவோம். கடன் பெற்றுக் கொண்டவர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? அதாவது கடன் பெற்றவர் கடனை மீள செலுத்த முடியாது போகும் போது கடன் கொடுத்தவரின் செயல்பாடு எவ்வாறு அமைய வேண்டும்? ஒரு ஆள் கடன் எடுத்துட்டார், தவணை போட்டு கடனை கொடுக்கணும், சரியா? ஆனா கொடுக்க ஏழையில கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் அவங்க தவணை கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு தவணை கொடுங்கள் அப்படின்னு. அவ தவணை கொடுத்தும் அவருக்கு கொடுக்க ஏழையில் என்று சொன்னால் பைத்துல் மால் ஒன்னு இருக்கும், அந்த பைத்துல் மால இருந்து அவருக்கு உதவி செய்யணும். கடன்காரர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, பார்த்து கொடுக்க முடியுமா, இருந்தா இருந்தா கொடுக்கணும். கடன் எடுக்கும் போது நல்ல எண்ணம் இருக்கணும், திருப்பி கொடுக்கறது. ஆனா அதிகமானவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஒரு ஆள் ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபாய் கடன் கேட்டார், குடுத்திக்கார், எடுத்து சோப்புல வச்சிட்டு போறாராம், எண்ணெய் இல்ல, திருப்பி கூப்பிட்டு வாங்கண்டு அந்த காசை கொஞ்சம் தாங்க, குடுக்க வச்சனாலும் அவங்களுக்கு கடன் தர மாட்டேன். என்ன முறை, எண்ணி பாத்தியா, எண்ணெய் இல்ல, உனக்கு நோக்கம் தார நோக்கம் இல்ல, இந்த காசை திருப்பி தார நோக்கம் இருந்தா எண்ணி பார்த்து கொண்டு போவா, சும்மா சோப்புக்கு வச்சிட்டு போற, உனக்கு திருப்பி தர நோக்கமே இல்ல, அதனால தரமாட்டேன்னு வாங்கிட்டாராம். அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கூடாது, சும்மா விளையாட்டு வேலை இல்ல. ஒரு ஆள் கடன் கொடுக்க வசதி இருக்குது, கொடுக்காம வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு தான் வறுமை நாளையில அவர் நரகம் தான். அள்ளி 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 அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்து கடைசியில அவரோட பாவத்தில இவருக்கு அள்ளி போட்டு நரகத்தில் எறிவாண்டு வருவோம். கடன் விஷயத்துல ரொம்ப இதா இருக்கணும், உள்ளவங்க கொடுக்கணும். ஏன்னா அதுவும் சதக்கா, கடன் கொடுத்தா சதக்காவோட நன்மை கிடைக்கணும் வருவது. எடுக்கிறவங்களும் சரியா பார்த்து இது பண்ணணும். பள்ளி வாசலில் வியாபார நடவடிக்கை செயல்பாடு அல்லது வியாபாரம் செய்ய முடியுமா? பள்ளிக்குள்ள வியாபாரம் கூடாது. என்ன அப்படி யாரும் வியாபாரம் செஞ்சா சொல்லணும், உனக்கு லாபம் கிடைக்காமல் போகட்டும் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், அவர் ஏற்கனவே சில தவறுகள் செய்திருக்கின்றார். இவ்வாறு ஏற்கனவே செய்த தவறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனை செய்யும்படி சுட்டி காட்டினார்களா? சரியா தெளிவில்லை. குர்ஆன் இஸ்லாத்தை ஏற்கின்றார், அவர் ஏற்கனவே பல பாவங்கள் செஞ்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் வந்தார்கள், வந்து பையத்து செய்யணும் அப்படின்னு வழங்கினாங்க. இவங்க ஏற்கனவே நபிய கொலை செய்ய நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் உள்ளத்துல போட்டான், வந்தாங்க, வழங்கினாங்க. வழங்கிட்டு உடனே கைய கொடுத்து சொன்னாங்க, முத்த எதக்க உபாயுகால இஸ்லாம், யார சொல்றா கையை நீட்டுங்க, நான் பயத்தை செய்து இஸ்லாத்தியை தழுவுகிறேன் அப்படின்னாங்க. அப்ப நபி கைய கொடுக்கும், அவங்க கைய எடுத்துட்டாங்க. அப்ப என்னன்னு கேட்கும் சொன்னாங்க, நான் முந்தி பல பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அதனால அல்லாஹு தஆலா அந்த பாவங்களுக்கு என்ன பிடித்தால் என்னால தப்ப ஏதாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, உனக்கு தெரியாதா இந்த இஸ்லாம் யஜுபு பிமா கபலஹு, முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அழித்து விடும் சொன்னாங்க. உடனே பயத்து செய்து இஸ்லாத்தியை தழுவினார்கள். அப்ப ஒருவர் பையத்து செய்து இஸ்லாத்தியை தழுவினால் அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு அதை நன்மையாகவும் மாற்றப்படும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல வந்து ஒழுங்கா இருந்தால், ஆனா இதுல வந்து திருப்பி பழைய முறையில பாவங்கள் செய்தால் இரண்டுக்கும் சேர்த்து அல்லாஹ் தண்டிப்பான் தான். பழிக்கு பழி வாங்குவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது என ஒரு சில பிரிவினர் கூறுகின்றார்கள். இவ்வாறு பழிக்கு பழி வாங்குவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டவை தானா? அது ஹிலாபத்தில் பழிக்கு பழி வாங்கப்படும். ஒரு ஆள் பல்ல உடைச்சிட்டார், அதே போல அவருக்கு பல்ல உடைக்கப்படும். அல்லது நஷ்டம் ஒத்துக்கொண்டா சரி, நஷ்டம் கையை வெட்டிட்டார், அதுக்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கறது, இல்லாட்டி கையை வெட்டுறது, இப்படி பழிக்கு பழி வாங்கப்படும். குர்ஆன்லயே தெளிவாயிருச்சு. நின்று கொண்டு சிவிங்கம் சாப்பிடுகின்றார்கள், ஏன் நின்று கொண்டு சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டால் அது சுவை அற்றது போல் விட்டது என்று கூறுகின்றார்கள். அதற்கு என்ன முடிவு என்பதை விளக்கவும். ஒரு ஆள் கட்டத்துண்டை போட்டு வாயில கடிச்சுக்கிட்டு இருக்கிறார், நமக்கு என்ன அது சாப்பாடா? ஒரு கல்லு துண்டு சும்மா போட்டுக்கிட்டு சொல்லலாம சாப்பிடுறான்ட்டு இல்ல, அதுக்கு மேல கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம பூச்சி வாய்க்க போட்டு நின்றுகிட்டு தீங்கிறாரு, சொல்லுவோம் சாப்பாடு கூடாது. எல்லாம் முடிஞ்சது வரை சும்மா போட்டுக்கிட்டே நமக்கு என்ன, அது சாப்பாடு இல்ல. நாங்க வரம்பு மூறியும் போயிடக்கூடாது இஸ்லாத்துல. சத்தியா குர்ஆன் ஹதீஸ் சொல்லணும், நின்று கொண்டு சாப்பிட கூடாது அவ்வளவுதான், இது சாப்பாடு இல்ல. ஒருவர் முதன்முறையாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து பின்னர் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்து விட்டு இரண்டாவது மனைவியை தலாக்கு சொல்லுகின்றார், இது கூடுமா? இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? இதனை தெளிவுபடுத்தவும். தலாக் விஷயத்தில் அதிகமானவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதிகமானவங்களுக்கு இதில் தெரியாது. ஏன், ஒருவர் ஒரு திருமணம் முடிச்சிட்டார், அதுக்கு ஒரு இன்னொன்று முடிக்க உடனே அவங்க நஞ்ச குடிச்சிடுவாங்க முந்தின மனைவி, இல்லாட்டி கணத்துக்குள்ள பாய்வாங்க, இல்ல போலீஸ்ல போய் எண்ணி பண்ணுவாங்க, இல்லாட்டி காலி கோர்ட்டுக்கு போவாங்க. சரியா, இப்படி இது இஸ்லாம் இல்ல. சரியான ஒரு விசுவாசியான பெண்ணா இருந்தா என்ன செய்ய, ரெண்டாவது முடிச்ச உடனே பலகாரம் எல்லாம் சுட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஏன், தன்னுடைய கணவர் ஒரு நபி வழிய பின்பற்றிட்டாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான் 2, 3, 4 முடிங்கண்டு என்னுடைய கணவன் மார்க்கத்தை பின்பற்றி அல்ஹம்துலில்லா என்று கொண்டு பணியாளம் கொடுத்து முஸ்தாபா மோனக்கா செஞ்சுட்டு வருவாங்க. இது உண்மையான முஸ்லீம். மற்றவங்க நஞ்சு போத்தவங்க குடிப்பாங்க. ஏன் பழமொழிக்கு ஒருத்தனுக்கு ஒரு சீண்டு அவங்க பழமொழி எடுப்பாங்க, குர்ஆன் எடுக்க மாட்டாங்க. மூணாவது முடிச்சா அதை விட கூட சுட்டுக்கிட்டு போவாங்க. அதுவும் இஸ்லாமத்தில் அனுமதி, முடியுமா இந்த செய்ய வேண்டியா. நாலாவது ஓ அதுவும் சரி, ஆனா நான் எல்லாரையும் வச்சு நீதமா நடக்கணும். இல்ல ஒரு பக்கம் பணிஞ்சு ஒரு பக்கம் ஒசந்து வருவாங்க. உங்க கேள்வி என்னன்னா, ஒருவர் ஒரு திருமணம் முடிச்சிட்டார், அதுக்கப்புறம் இன்னொன்று முடிச்சார், சரி வரையில அவங்கள தலா கூறது கூடுமா கூடாண்ட கூடும். நபியுடைய காலத்துல நிறைய நடந்துருச்சு, தலாக்கு ஹுல்லு பஸ்கெல்லாம் நடந்திருக்குது. ஆனா அநியாயம் இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணை முடிச்சுதான் கட்டுப்பட மாட்டேங்குது, தொழுவுறது இல்ல, ஆக்கி கட்ட சரி ஆக்கி தாரது இல்ல, இல்லாட்டி உப்பு இல்ல புளி இல்ல என்னமோ சொன்ன முகத்த சொல்றாங்க. என்ன செய்யறது, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாங்க, அடுத்த வீட்டோட சண்டை, என்ன செய்யறது. அனுமதிக்கு அவ்வளவுதான், அநியாயம் செய்யக்கூடாது, நீதமா நடக்கணும். அமானா வங்கி நடைமுறைகள் யாவும் இஸ்லாத்தில் ஷரியாவுக்கு உட்பட்டது என்று ஜம்மியத்துல் உலமா அங்கீகாரம் வழங்கியதோடு அதில் பணிபுரிய விரும்புபவர்களுக்கு 5 நாள் இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் பயிற்சி பட்டறையும் நடத்தப்படுகின்றது. இஸ்லாமிய பார்வையில் இது வட்டியில் சேருமா? உலகத்திலேயே வட்டி இல்லாத பேங்க் கிடையாது. சவுதி அரேபியாவில பாருங்க இருக்குது, பேங்க் ராஜிஹி, பேங்க் அல் ராஜிஹி, பேங்க் ஹோலந்தி, அப்படி இப்படி பேங்க் பிரித்தானி சொல்லுவாங்க வட்டி இல்லைன்னு. எல்லா பேங்க்லயும் வட்டி இருக்கு. அதே போல இலங்கையிலும் சிபா அண்ட் அப்படி ஒன்று இதெல்லாம் இருக்கு சொல்றாங்களே, அமானா, அமானாவில் வட்டி. அதுல யாருக்கும் சந்தேகம் வந்தால் நீங்க வாங்க, நாங்க அவங்க அதுல முக்கியமான ஆளு எடுத்து நாங்க கலப்போம். நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம். வட்டி ரெடி கேஷுக்கு ஒரு இடத்துல இருக்குது வாங்கின 5 லட்சம், அவங்ககிட்ட எடுத்து 5.5 ஆகுது. பணம் விளம்பரம் போகுது, நான் சீட்டு போட்டிக்கேன் ஒரு பெண் சொல்லுது, இன்னொரு பெண் நானும் சீட்டு போட்டிக்கேன் ஒரு இடத்துல. இது சொல்லு நான் அமானாவில் போட்டிருக்கிறேன், ஏன்னா கூடவும் கிடைக்குது. கடைசியில எலும்பு நடந்தா நான் போட்ட முதலும் எனக்கு கிடைக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் வட்டியான விஷயம். இது மீண்டும் பங்கனை கதைக்கக்கூடிய இது இல்ல, அமானாவில் வட்டி இருக்குது அவ்வளவுதான். தெளிவா வாழச்சேனையில ஒரு சகோதரர் சொன்னாங்க, 3 லட்சம் ரூபா கடன் எடுக்க ஒரு சகோதரை கூட்டிக்கிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளை செஞ்சு முடிஞ்சு பார்க்க போனா கூடுவது ஒரு தொகை வட்டி கேட்கும். அவங்க என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அமானாவிலே வட்டி இருக்குது, எந்த சந்தேகம் இல்லை. அடுத்தது அமான வங்கியில என்ன பேங்கில காசு கிச்சு எல்லாம் சேர்த்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு பேங்க் எல்லாம் போடுறாங்க, அப்படிதான் பாரம் கொடுக்கறான். அப்படிலாம் அப்படி யாருக்கும் சந்தேகம் வந்தா நீங்க தனிப்பட்ட வந்து கேளுங்க. இந்த சகோதரி சொல்றேன், நீ அவங்கள்ட்ட நேரடியா போய் கேளுங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள், ஆனால் கிறிஸ்தவர்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், எப்படி என்றால் நேர்வழி நின்ற சஹாபாக்கள் ஏற்படுத்திய கலண்டரை தள்ளிவிட்டு ஹிஜ்ரி கலண்டரை நீங்கள் உங்கள் நிர்வாகத்தில் எடுப்பதில்லை, கிறிஸ்துக்கு பின் 2016 அதைத்தான் எடுக்கிறீர்கள், இது மாறு இல்லையா? யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க நாங்க சொல்ல, நபி சொன்னாங்க, நபிதான் சொன்னாங்க யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க, நாங்க சொல்ல இல்ல. அவ என்ன செய்தது? மார்க்க விஷயங்களிலேயா உலக விஷயங்களிலேயா? இந்த கலண்டர் இருக்குது ஹிஜிரி, நாங்க ஹிஜிரி அது இஸ்லாமா? அது யாரு உண்டா? நபியா? கலண்டர் அதுவும் உமர் ஹத்தா உண்டாக்குன்னுதான் நபி. இதுக்கு பிறகு அப்ப யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு. இந்த குர்ஆன் ஹதீஸ்ல அப்ப அவங்களுடைய இதுகளை நீங்க அணு அணுவாக பின்பற்றுவீர்கள் வந்திருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், யூதர்கள் 71 பிரிஞ்சாங்க, கிறிஸ்தவர்கள் 72 பிரிஞ்சாங்க, இந்த உம்மத்தை அவங்களை அப்படியே பின்பற்றி உடம்பு பந்துக்குள்ள கூதுற மாதிரி இவங்களும் பின்பற்றி 73 பிரிவாங்க. அவங்களை பின்பற்றுற விஷயம் மிக முக்கியமானது. அவங்களுக்கு மாறு செய்யும். அவங்க 10 நோம்பு பிடிச்சாங்க, நபிசு நான் 9 நான் பிடிப்பேன், அவங்களுக்கு மாறு செய்யும். நாம சொல்ல இல்ல, கலண்டர் விஷயத்துல இருக்குது இது, இந்த உலக விஷயங்கள். இது உலக விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கல சொன்னாங்க, அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும், உலக விஷயத்தில் நீங்கள் என்னை விட அறிந்தவர்கள்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஆள் இப்ப பாம் கோழி புதுசா வந்திருக்குது, நாங்க வளர்க்கிறோம், சொல்லலாமா யூத கிறிஸ்தவர்களுக்கு 82? இது உலக விஷயம். வாகனம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அதே போல நாங்களும் பழைய வாகனம் செய்யறோம், சொல்லலாமா யூத கிறிஸ்தவர்களுக்கு 82? இல்ல, இது மார்க்க விஷயத்துல. இஸ்லாம் கேள்வி, கேள்வி எழுதின, கேள்வி எழுதினவங்க சரி. இஸ்மாயில் ஏரா உருண்டு எழுதியிருக்கிறது, அது கீழே போடுவனு பேர. அல் குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதா அல்லது உலமாக்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானதா? பதில் தரவும். சொந்தமானதா, முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதா அல்லது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானதா? பதில் தரவும். குர்ஆன் ஹதீஸ்ல எந்த இடத்திலும் இந்த குர்ஆன் உலமாக்களுக்கு மட்டும் என்று சொல்லவில்லை. ஆனா ஒரு ஆயத்து வருவது அல்லாஹ்வுக்கு பயப்படுபவர்கள் உலமாக்கள் அப்படின்னு, அது ஒரு விஷயம். இது முழு உலக மக்களுக்கும், இது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இது எல்லா உலக மக்களுக்கும் இது அருள். ஹுதன் லின்நாஸ், எல்லா மக்களுக்கும் இது நேர்வழி காட்டினு வந்திருக்கிறது. அப்ப யாரும் இந்த குர்ஆனை அரபுல வழங்க இயலாது, அவங்க அரபு படிச்சு வழங்கணும். ஆனா ஓதலாம் ஒரு அரபுக்கு 10 நன்மை. இப்ப தமிழ்ல வந்திருக்குது, தமிழ்ல நீங்க பார்த்து குர்ஆனை வழங்கலாம், அழகான நடை, எல்லாருக்கும் அது விளங்கும். சில இடங்கள்ல கொஞ்சம் வழங்குறது கஷ்டமா இருந்தா அது உலமாக்கள் கேட்டு வழங்கப்படணும். அதே இந்த தர்ஜுமாவில் சில இடங்கள்ல மொழிபெயர்த்துன்னு சில பிள்ளைகள் இருக்குது. உதாரணமாக குர்ஆன் இருக்குது, அல்லாஹு தஆலா 6 வானங்களையும் பூமியையும் படைத்து விட்டு அரசில் அமர்ந்தான், ஆனா எழுதியிருக்கிறான் மொழிபெயர்த்திக்காங்க அரசில் ஆட்சியை அமைத்தான்னு மொழிபெயர்த்திக்காங்க. இது பல இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து திருத்திக் கொள்ளணும். விரல் அசைப்பதற்கு சஹீஹான ஆதாரம் இருக்கிறதா? இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில அந்த இருப்புகள்ல இந்த விரலை, பெருவிரலை அப்படி எடுத்து லேசாக அசைப்பார்கள். ஆனா சிலர் இப்படி போட்டு போட்டு இப்படி அசைக்கிறாங்க, இது போல கண்ட மாதிரி அப்படி இல்ல, லேசாக அசைப்பார்கள் வருவது. இப்படி கொஞ்சம் பணிச்சு வச்சு லேசாக அசைப்பார்கள். இருப்பில அதுலயும் இருப்பில துவாக்கள் வரும்போது தஷஹது வரும்போது இரண்டு சுஜூது செய்துவிட்டு அடுத்த ரக்காயத்துக்கு எழும்பும் போது உட்காரணும். அது யாரும் செய்யற இல்ல, நாங்க ஜமாத்துல் முஸ்லிம் மட்டும்தான் செய்வோம். சையான ஹதீஸ் புகாரில அந்த நேரத்துல விரலை உயர்த்தணும் உட்காரல, அங்க துவாக்கள் எதுவும் இல்ல, அங்கே அசைக்கிறது இல்ல, விரலை மட்டும் நீட்டி வச்சானும். இமாம் உட்கார்ந்து தொழ மாமூன்களும் இருந்து தொழ சஹீஹான ஹதீஸ் இருக்கிறதா? நான் ஜும்மாவில் சொன்னேன் சஹீஹ் முஸ்லிமில இதா சல்லா அல் இமாம் ஜாலிசன், இமாம் உட்கார்ந்து தொழுதால் பசல்லு ஜுலூசன் அஜ்மாயின், அனைவரும் உட்கார்ந்து தொழுங்கள் என்று சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பாபு சலாவுல வந்திருக்கிறது. நாளை மறுமையில் வலது கையை வெட்டி இடது கையில் பட்டோலையை கொடுப்பான் அல்லாஹ் என்பதற்கு ஆதாரம், வலது கையை வெட்டி இடது கையில கொடுப்பான்னு குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. அது என்னது அப்படி வர இல்ல. சொர்க்கவாசிகளுக்கு வலது கையிலும் நரகவாசிகளுக்கு இடது கையிலும் பட்டோலை கொடுக்கப்படும், அவ்வளவுதான். அப்படி இங்க வர இல்ல. மழை கடுமையாக பொழியக்கூடிய நேரத்தில் வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் என்று இருக்கிறதா? அதுவும் அந்த இன்னைக்கு ஜெசி மோலியோட அந்த மறைக்கப்பட்ட சுன்னாவில பேசப்பட்டது. சரியான அதிக நம்பர் எல்லாம் சொல்லியிருக்கிறா. இப்னு அப்பாஸ் அவங்க ஒரு பயணத்தில் ஈக்கும் போது மழை பெஞ்சது, அப்ப வாங்க சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஹையா அலசலா சொல்லக்கூடிய அந்த நேரத்துல வந்து சொன்னாங்க, ஹையா அலசலா தொழுகைக்கு வாருங்க என்று சொல்லவானா? எல்லாம் கூடாரங்கள்ல இருக்கிறாங்க, மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. சல்லு ஃபி புயூத்திக்கும் சொல்லுங்க, அல்லது சல்லு அலா ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகள் கூடாரங்கள் தொழுது கொள்ளுங்க சொல்லுங்கண்டா. அப்ப ஒரு ஆள் கேட்டான், இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, எங்களை விட சிறந்தவர்கள் யாரு நபி இப்படி செய்திருக்கிறாங்க. அதனால மழை காலத்துல மழை பெஞ்சு கொண்டிருக்கும் போது சல்லு ஹையால சலா பள்ளிக்கு வாருங்கன்னு சொல்லக்கூடாது, சல்லு ஃபி புயூத்திக்கும் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் சொல்லணும். ஆனா உலகத்துல நீங்க பாருங்க, எந்த இடத்திலும் இந்த அமல் கிடையாது. குழி தோண்டி புதைக்கப்பட்டு போச்சு சுன்னா. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து இந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்கி வச்சு எங்கட பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் பாருங்க, மழை பெய்தால் இப்படி இந்த நபியுடைய சுன்னத்தை உயிர்ப்பிச்சு சல்லூகை உயிர்த்திக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். கலிமா சொன்ன முஸ்லிம் பைஅத்து செய்வதற்கு ஆதாரம் தேவை என்று எழுதியிருக்கிறாங்க. பையத்து செய்வதன் மூலம் கலிமா சொல்வதன் மூலம் முஸ்லீமாக இயலாது, பையத்தோடு சேர்த்துதான் முஸ்லீம். ஒரு யுத்தத்துல ஒருவர் சரணடைஞ்சிட்டார், நான் இஸ்லாத்துக்கு வாரேன், அவ எல்லாம் முடிஞ்சு கொண்டுகிட்டு வந்து பையத்தை எடுத்தான். அபூதாவில் ஹதீஸ் இருக்குது, வெறுமனே ஒரு ஆள் கலிமாவை சொன்னாலும் பிறகு அவங்கள்ட்ட பையத்தை எடுக்கணும். அந்த மாதிரி நேரத்துல பையத்து தான் இஸ்லாம். வந்தவங்க கையை நீட்டி முத்த எதக்க உபாயுக அலல் இஸ்லாம், கையை நீட்டுங்கள், நான் பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரு ஆள் தனிய கலிமாவை மட்டும் சொல்லி சரி வராது, பையத்து செய்துதான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை சொர்க்கம் போகக்கூடிய ஒரு கூட்டத்தில் சேரணும். வயது வந்த பிள்ளைகள் பையத்து செய்ய வேண்டும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் தருக. ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தில் பிறக்கின்றது, அத தாய் தந்தை தான் அவங்கள மாத்துறது. பருவ வயசு வந்ததற்கு பிறகு அவங்க பையத்து செய்யணும். சஹாபிய பெண் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க, அவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சின்ன பிள்ளை பையத்து எடுக்க ஏறாதான். இப்போ சின்ன பிள்ளைக்கு பையத்து இல்ல, அப்ப பருவ வயசு வந்தால் ஒருவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி? பையத்தின் மூலம். அப்படி ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா அதுக்கு பிறகு அவங்க அப்படி சிறுக்குவாதியா போயிடுவாங்க. அதே போல தொழுகையும் அப்படித்தான், 15 வயசு வந்ததுக்கு பிறகு தொழுகையை விட்டா காக்கிறா போயிடுவாங்க. பையத் என்பது பற்றி விளக்கம் தாருங்கள். ஒரு சில பிரிவினர்கள் பையத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டுமே காணப்பட்டது, தற்போது அவ்வாறு ஒன்று இல்லை என்று கூறுகின்றார்கள். இந்த கூற்றினை ஏற்றுக்கொள்வீர்களா? இது எப்படி ஏற்கிறது? பையத்து பொதுவான ஹதீஸ், எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். நபியுடைய காலத்தில் மட்டும்தான் பையத்து என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸில் அப்படி வரணும், இது நபிக்கு மட்டும் சொந்தமானதுன்னு வரணும். நபிக்கு மட்டும் சொந்தமானது தெளிவா வந்திருக்குது. திருமண விஷயத்துல எங்களுக்கு 4, நபிக்கு அதுக்கு கூட எத்தனையும் முடிக்கலாம். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னா உங்களுக்கு இந்த சட்டம் இல்ல, உங்களுக்கு என்ன கேட்டால் எத்தனையும் முடிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்ட, இது உங்களுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு வந்திருக்கிறது, அப்படி வரணும். எனவே இந்த பையத்தை பத்தி அல் பையத்து ஹாலிசத்துல் லக, இது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. அதனால பையத்து எல்லா காலத்திலும் இருக்கு. சரி, நபிக்கு மட்டும்தான் பையத்து என்று சொன்னால் ஹதீஸ்ல வருது குலஃபாக்கள் வருவார்கள், ஃபூ பைஅத்தல் அவ்வலி ஃபல் அவ்வல், முந்தினதே முந்தின ஹலிஃபாவுக்கு பையத்து அது நிறைவேற்றுங்க, அதுக்கு போற நிறைவேற்றுங்க வந்திருக்கிறது. அடுத்தது மஹதி வந்தால் கட்டாயம் பையத்துங்கிறாங்க, அது எப்படி? அவங்க நபியா இல்ல. அப்போ நபிக்கு மட்டும் பையத்து என்று சொல்லக்கூடியவர்கள் மஹதி வந்தால் பையத்து செய்யணும்னு சொல்றாங்க, அது எப்படி? அப்போ நபியோட முடிஞ்சது இல்ல, நபியோட முடிய இல்லங்கறது அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. அதனால கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பையத்தின் ஒண்ணு இருக்குது, இது நபிக்கு மட்டும் சொந்தமானது என்று எங்கேயுமே கிடையாது. அப்படி இருந்தா நாம ஏற்றுக்கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல நாம எல்லாத்தையும் ஒரு ஆள்கிட்ட ஒப்படைப்பான். முருத்தத்தா போன ஒருவர் தன்னுடைய தகப்பனுடன் பேசுகிறார், அவர் தொழுகை நடத்தலாமா? அது நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்டது. அமீர் அவரை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்பார், அவருக்கு நிர்பந்தமா இல்லையா அப்படின்னு, நிர்பந்தமா என்னங்கிறத பார்த்து அந்த அமீர் முடிவெடுப்பார். தனிநபர்கள் முடிவெடுக்க இயலாது. தொழுவிக்கிற விஷயம் தொழுவிக்க கூடியவங்க ரொம்ப பேணுதலா இருக்கவங்க. ஒரு அமீர் கட்டளை போடுறார், ஒரு முருத்தத்தோட கதைக்க கூடாது, அவர் கதைச்சாருன்னா அவர் ஹராத்தை செய்கிறார், அவ அந்த அமீர் அவரை தொழுவிக்க விட மாட்டார். தொழுவிக்கிற விஷயம்னா அமீரோட கையில உள்ளது, அவர் யாருக்கு தொழுவிக்க சொல்றாரோ அவங்க தான் தொழுவிப்பாங்க, இல்லது அமீர் தொழுவிப்பாங்க. பயான் பண்ண இயலாது ஒருவருக்கு இந்த பிரிவுகள்ல மாதிரி, அமீர் தான் பயான் பண்ணணும். ஹதீஸ்ல வருது அமீர் பையத்துக்கு இந்த பயான் பண்ணுவார், அல்லது அமீரால் அனுமதி கொடுக்கப்பட்டவர் செய்வார். இது இல்லாம ஒருவர் செய்தால் அவர் வந்துகிட்டு பெருமைக்குரியவர் வந்திருக்கிறது. இதுக்குதான் இஸ்லாம் ஜமாத் என்று ஒண்ணு வச்சிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க உலகத்துல வந்து எங்க பள்ளியில பார்த்தாலும் இருக்கக்கூடிய இமாம்கள் வேற ஊர்ல உள்ளவங்க, கொழும்புல உள்ள ஒரு மௌலவி இங்க வந்து இருப்பார், புத்துவில்ல ஒரு மௌலவி புத்தளத்துல இருப்பார், புத்தளத்தினால் கொழும்புல இருப்பார், முசாஃபிர் அவங்க. ஆனா என்ன செய்யறாங்க, 4 ரக்காய் தொழுவிக்கிறாங்க, லோஹர் அசர் ஈஷா கூறுமா? முசாஃபிர் ரெண்டு தான் தொழணும். ஒரு கட்டுப்பாடு இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது பிரிவுகள்ல. ஒரு அமீர் இருந்தா தான் இது சரியா கட்டுப்படுத்துவார். அப்ப எங்கட ஜமாத்தின் முஸ்லீம் பாருங்க, ஒரு முசாஃபிர் ஒரு இடத்துக்கு போனா அவர் ரெண்டு தான் தொழுவார், லோஹர் அசர் ஈஷா, ரெண்டுக்கு மேலும் தொழ மாட்டார். இவர் கட்டுப்பாடு குர்ஆன் ஹதீஸு அவங்களுக்கு போதிச்சு அந்த படியில் அவங்களை வழி நடத்துறது. ஆனால் பிரிவுகள் எப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாததுனால நினைச்ச மாதிரி செய்யறாங்க. முஅஸ்ஸின் சம்பளம் எடுக்கிறாங்க கூடுமா? கூடாது. வந்திருக்கிறது சம்பளம் எடுக்காத ஒரு ஆளை முஅஸ்ஸினாக வையுங்கள். அப்ப தொழிலுக்கக்கூடிய பேசுமா அவங்க சம்பளம் பேசி எடுக்கிறாங்க கூடுமா? எப்படி நீங்க பிரயாணியா இருந்து கொண்டு 4 தொழுவிக்கிறீங்க? கூடாது. தொழுக நபி வழிக்கு மாற்றம் இது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஜமாஅத் இல்லை. ஜமாத் இருக்கணும், ஒரு அமீர் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு. குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவார், இஸ்மாவு வாத்தி அவரு செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள், குர்ஆன் ஹதீஸை வைத்து வழி நடத்தும் காலம் எல்லாம் என்று தெளிவா வந்திருக்கு. ஒரே கேள்வித்தான் திருப்பி திருப்பி கேட்டீங்க. ஒரு முஸ்லீம் திருமணத்துக்காக பேசப்பட்டவர் அவ்வளவுதான். ஒரு முஸ்லீம் இரண்டு வருடம் காதலித்து திருமணத்துக்கு பேசப்பட்டவர், அந்த இரண்டு வருடங்களுக்கு இடையில் அந்த பெண்ணுடன் பேசலாமா அல்லது மறைவில் பேசலாமா, முகம் பார்த்து பேசலாமா? கேள்விகள் சரியா எழுதணும், எல்லாம் போட்டு இதாக்கி வச்சிருக்கிறேன். இந்த காதலிக்கிறது இஸ்லாத்துல உள்ளது இல்ல. இஸ்லாத்துல என்னண்டா, ஒரு மார்க்கப்பட்டல ஒரு பெண் இருக்குது, ஒரு ஆளுக்கு விருப்பம், போய் அவங்கள தாய் தகப்பன்ட்ட அந்த பெண்ணிட்ட நேரடியா இப்படி நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புறேன்னு கேக்குற, சரி என்று சொன்னா பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம். ஆனா முகம் பாக்குறது இல்ல, அது திருமணம் முடிக்க பார்க்கும் போது குறவு பார்க்கலாம். பெண்கள் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடி இருக்கணும். இதே ஒரு பெண்ணுக்கு வழங்கி ஒரு மார்க்கப்பட்டுல ஒரு ஆள் இருக்கிறார், அப்ப அந்த பெண் நேரடியாகவும் கேட்கலாம் அல்லது ஆட்களை வச்சும் கேட்கலாம். ரொம்ப சிறந்தது பெரியவங்களை வச்சு கேட்டு அதை முடிச்சு கொள்றது. இதெல்லாம் கடவுள் செய்யல. ஆனால் பேசி ரெண்டு வருஷம் வச்சுக்கிட்டு போன்ல கண்ட மாதிரி கதைக்கிறதுலாம் பிழை. அதுல பல சிக்கல்கள் ரொம்ப இஸ்லாத்துக்கு முரணானவைகள்லாம் அதுல வரும், நாங்க பாக்குறோம் நடக்குது. அது கூடாது, சும்மா தேவையில்லாதவரை கதப்பாங்க, குபூர் சிறுக்கெல்லாம் வரும், சும்மா சொல்லுவாங்க உனக்காக நான் உயிரை விடவும் தயார் அப்படிம்பாங்க. இந்த வானத்தில் மின்னிக் கொண்டிருக்க நட்சத்திரத்தை கொண்டு வந்து தா என்றால் அதற்கும் நான் தயார் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வசந்த மாளிகையை கட்டித்தாங்க என்றால் நான் எப்படியாவது வெளிநாடு போய் உழைத்து உனக்கு கட்டி தருவேன் பாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கச்சல நல்லா நம்பிட்டான் ஒரு பெண், ரொம்ப விசேஷமான மாப்பிள்ளை வேற முடிக்கத்தான் வேணும் என்று சொல்லிச்சா. அப்படி இருக்கச்சல ஐஸ்கிரீம் வந்துருக்கு முன்னுக்கு, சொல்லிச்சா ஒரு ஐஸ்கிரீம் ரெண்டு எடுங்கலண்டு கடைசியால் கைய போட்டுச்சுனாராம், காய்ச்சி இல்லை. அவ இவரா நட்சத்திரத்தை கொண்டு வர போறாரு, இவரா வசந்த மாளிகை கட்ட போறாரு, இவரா உயிரை கொடுக்க போறாரு, எல்லாம் ஏமாத்து இப்படி செஞ்சு கடைசியில தூக்கு போட்டுட்டு மாறுறாங்க எத்தனையோ பேர். இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கவே கூடாது இஸ்லாத்துல, இது நடத்த இயலாது இப்படி. இதெல்லாம் ரொம்ப பிழையான விஷயங்கள். உலகத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. அனுமதிக்காதீங்க, திருமணம் முடிக்காத பிள்ளைகளுக்கு கையில போன் கூட கொடுக்க கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுல அவங்களை வைக்கணும், வச்சு நல்ல ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களை பார்த்து அவங்களுக்கு முடிச்சு வைக்கணும். இந்த மாதிரி அவங்கள சுயமா அவங்களோட கதைக்கிறதுக்கெல்லாம் நாம அனுமதிக்க கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். ஜமாஅத்துல் முஸ்லிமின் அமீர் தமது பள்ளி வாயிலில் கடமை புரிவதற்கு சம்பளம் கேட்பதற்கு குர்ஆன் சுன்னாவில் உள்ளதா, இதை தெளிவுபடுத்தவும். ஜமாஅத்துல் முஸ்லிமின் அமீர் தனது பள்ளி வாசலில் கடமை புரிவதற்கு சம்பளம் கேட்பது குர்ஆன் சுன்னாவில் உள்ளதா? அது யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஆள் அமீரா இருக்கவும் மாட்டார். தெரியும் கூடாது தொழிலுக்கு சம்பளம் கேட்கலாமா? பிரிவுகளே சர்வசாதாரணம். மையத்துக்கு குர்ஆன் ஓதி காசி எடுப்பாங்க கூடாது. மன் கரல் குர்ஆனியத்தை அக்கடி பிகின்னால், யாரு மனிதனிடத்தில் சாப்பிடு நோக்கத்தில் குர்ஆனை ஓதுகின்றாரோ, ஜா யௌமல் கியாமத்தி மறுமையிலே வருவார், பஜுஹு அலுமுன் முகமெல்லாம் எறும்பு கூடா இருக்கும், லைஸ அலைஹா லஹ்மு வரத்தி இருக்காது. அவ இந்த நோக்கத்துல இது பண்ண கூடாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஅஸ்ஸின் சம்பளம் கொடுத்து வைக்கிறது இல்ல, இமாமுக்கு சம்பளம் கிடையாது, அமீருக்கு சம்பளம் இல்ல. இது கூடாது, அப்படி நாங்க அப்படி செய்யறது இல்லை. அப்ப இது தவறான செய்திகள் கிடைச்சி எழுதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜமாத்தின் சகோதரர்கள் ஒன்றிணைந்து அமீருக்கு ஒரு கொடுப்பனவு கொடுப்பது குர்ஆன் சுன்னாவில் உள்ளதா? அது அமீர் மட்டும் இல்ல, ஒரு வேளை இருக்கிறார், திருமணம் முடிக்கணும், கஷ்டப்படுறார், ஒரு வசதி இல்ல, அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பொட்டை கட்டி உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். நல்ல விஷயங்கள் இதை செய்யணும் எல்லாரும். ஒரு அமீர் இருக்கிறார், அவருக்கு சம்பளம் இல்ல, பார்க்க ஒரு நாள் லோகரத்தோல் விட்டு மசங்கி விழுந்துட்டார், என்னன்னு எடுத்து பிடித்தி பார்த்தா சாப்பாடு இல்ல, கை நோட்டி கேட்க மாட்டார், சாப்பாடு இல்ல. அப்ப என்னன்னு பார்த்து சகோதரர்கள் சேர்ந்து நம்ம அவருக்கு என்ன ஒரு ஹதியா ஒண்ணு கொடுப்போம், அது போதும். ஆனா பேச்சு எனக்கு அஞ்சு தாங்க, பத்து இருபது முப்பது ரெண்டா வரமாட்டேன், ஒரு பள்ளிக்கு போறது, இது இஸ்லாத்தில் உள்ளது இல்ல. சதக்காண்டு ஒண்ணு இருக்குது, அதை யாரும் செய்யலாம். ஒருவருடைய பொருளை திருடி பின்னர் பையத்து செய்தால் திருடிய பாவம் மன்னிக்கப்படுமா? ஒருவருடைய பொருளை திருடித்தார், பையத்து செஞ்சா அவரு செஞ்ச பாவங்கள் அழிக்கப்படும் அறிவிச்சு வர, ஆனால் அந்த பாவம் செய்வார். இது ஹுகூகுல் இபாத், ஹக்குகள் ரெண்டு. ஒன்னு அல்லாஹ்வுடைய ஹக்கு, தொலை இல்ல, கொலை செஞ்சாரு, சிறுக்கு வச்சாரு, பையத்து செஞ்சாரு, எல்லாம் மன்னிச்சிருவான். இபாத் மனிதர்களுக்கு அடிச்சு பேச்சு அவரை சொத்தை பறிச்சிருக்கிறார், இது எல்லாம் மன்னிக்க மாட்டான். இவர் பையத்து செஞ்சதுக்கு பிறகு அதை போய் நிறைவேற்றிடணும், அப்படி இல்ல மறுமை நாளில் நரகம் போயிடுவார், அவ்வளவுதான். ஜமாத்திற்கு உள்ளவர்கள் மறுபடியும் பையத்து செய்தால் என்ன, தெளிவாக விளக்கவும். அப்படி ஒரு ஆள் பையத்து செஞ்ச ஒரு ஆள் மறுபடி வந்து பையத்து செய்யறது, அது அப்படி ஒண்ணு இல்ல. ஒரு அமீர் சொல்றார் ஒரு ஆளை பையத்து செய்யுங்க, அப்ப செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட சொன்னாங்க, பையத்து செய், நான் செஞ்சிட்டேன், இன்னொருக்கா செய்தாங்க, செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் பையத்து செய்தாங்க, நான் செஞ்சிட்டேன் யாருக்கா ரெண்டு முறை, இன்னொருக்கா செய்தாங்க, அவ செஞ்சாங்க. அமீர் கட்டளை போட்டால் அமீருக்கு கட்டுப்படணும். அது இஸ்லாத்துக்கு வர பையத்து இல்ல, இஸ்லாத்துக்கு ஏற்கனவே வந்துட்டார், இது ரெண்டாவது பையத்து. இது அமீருக்கு கட்டுப்படுறார், அதுக்கு ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒரு காட்டிலோ ஊரிலோ மூன்று பேர் இணைந்தால் ஒருவரை அமீராக ஆக்குங்கள், இந்த ஹதீஸ் லைஃபானது என்று பிரிவில் உள்ள உலமாக்கள் கூறுகின்றார்கள், விளக்கம் தருக. நான் சொல்லிட்டேன, அவ்வளவு விளக்கம் குறிஞ்சாக்கி, இதுக்கு சஹிஹான ஹதீஸ் என்று சொல்றாங்க, ஆதாரங்கள் இருக்குது. சில நேரத்தில் ஒரு ஹதீஸ் பலவீனமா இருக்கும், இன்னொரு ஹதீஸ் சஹிஹா இருக்கும், சில சின்ன வித்தியாசங்களோட. அப்ப இந்த ஹதீஸ் சஹிஹா இருக்கு, அந்த சனது அறிவிப்பாளர் பட்டியல வச்சு. இதுக்கு புகாரி இந்த முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது, மத்த ஹதீஸ் இருக்குது, தரகீபத் தரகீபில பத்து பேருக்கு, குர்ஆன் சொல்றது ஒரு கூட்டமா இருக்க பிரியாதீர்கள் என்றெல்லாம் இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில இந்த ஹதீஸ்கள் பலவீனமா இருந்தாலும் மத்த ஹதீஸ்கள் வந்துட்டு சஹிஹா வந்திருக்குது, அதனால இத சஹி என்று சொன்னவங்களும் இருக்கிறாங்க. எனவே ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ், அமீர் இல்லாம இருக்கவே கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்கள் தலைமையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிரிந்து செயல்படும் உங்களுடைய ஜமாஅத் வழிகேட்டில் உள்ளது, இது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு விவாதத்திற்கு நேரம் மற்றும் திகதி தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முந்தி சேர்ந்தாங்க, ஒரு ஒரு கூட்டம் வச்சுக்கிறீங்களா ஹக்குண்டு, பிறகு இதை விட்டுட்டு அவங்க முறுத்ததா போயிட்டாங்க. பிறகு அவங்க விவாதிக்கிறதுக்கு நாங்க போக மாட்டோம், தேவையில்லை. அவங்க திருப்பி சந்தேகங்கள் இருந்தா வந்து கேட்டு மீண்டும் இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொன்னா என்ன வரலாம், ஏன்னா அவங்களே சாட்சி இருக்குது, முந்தி ஒரு கூட்டம் இந்த பொத்துவில்லை இதுல வந்து சேர்ந்து பையத்தை செஞ்சாங்க, செஞ்சு ஒரு பள்ளியும் கட்டினாங்க. கட்டினதுக்கு பிறகு ஒரு ஆள் வந்து அதுக்குள்ள டொய்லெட்டுக்கு இருந்துட்டு போயிட்டாரு, அப்ப அவங்க வந்து சொன்னாங்க நம்மகிட்ட, நாம சொன்ன பொறுமையாயிருங்க, என்னும் ஒரு என்னும் செய்யக்கூடாது. அது அல்லாஹ் அவங்களுக்கு கோழியை கொடுப்பான். பிறகு வந்து சொன்னாங்க அவருக்கு பைத்தியம் முடிக்கிட்டு, இது ஹக்கு என்பதற்கு சரியான உறுதி, இது நமக்கு இன்னும் பலம் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அப்ப அப்படி அவங்களே சாட்சி சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்க சொல்லி இப்படி திருப்பி இது பலன்னு சொல்லி பைத்தாங்க. அப்ப திருப்பி மோடியோட விவாதிக்க வந்து சொல்றாங்க, விவாதிக்கிறதுக்கு தேவையில்லை, வாங்க நல்லா உட்காந்து கடப்போம், இது குளங்கிறது முதல்ல நிறுப்பீங்க. நான் சொல்றேன் 30 லட்சங்களை உங்களுக்கு கிடைக்க போகுது, வாங்க ஏத்தாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வந்து நாங்க ஒரு இடத்துல கூடி, நீங்கள் உங்களோட 10 பேர் வாங்க, எங்களை நாங்க ஒரு 10 பேர் வாரோம், ஏன்னா இருந்து கடப்போம், என்ன இதுல பலன்னு சொல்லுங்க. நீங்க பிழைய நிறுவீங்க, நாங்க இது ஹக்குன்னு சொல்லி நீங்க முந்தி வந்து சேர்ந்து பிறகு விட்டுட்டு போனீங்க. எதுக்கு விட்டுட்டு போனீங்க, என்ன பிழங்கத்தை நீங்க நிரூபிங்க, நிரூபிச்சா நாங்கள் அந்த ஜமாத்தை கலைச்சி விட்டு உங்களுக்கு தந்துடுவோம், கோடி கணக்கில் உங்களுக்கு ஆட்சி செய்யணும். அது சம்பந்தமா நீங்க கிடைக்கிறேன்னு சொன்னால், எங்களுடைய அந்த கிழக்கு பிராந்திய அமீர் இருக்கிறான் அக்கரைப்பட்டில சைபுத்தீன் சகோர், அவங்களோட தொடர்பு கொண்டு என்ன ஒரு ஏற்பாடு செய்யுங்க, வாங்க கடப்போம். அங்க ஏத்தால கதைக்கேண்டா அப்படி அக்கறைப்பட்டிலையா வாழச்சேன எப்படிங்கறது எல்லாம் பேச்சு நாங்க ஒரு முடிவு எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். உலக அமீர் தடை செய்த நபருடன் சிலர் கதைக்கிறார்கள், அவங்களை கூப்பிட்டு உபதேசம் செய்ய தெரியாம இருக்கும். அன்னைக்கு ஒரு வாலிபர் தெளிவான ஒரு பெரிய போட்டோ போட்ட ஒரு பெனியனை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாருன்னு ஒரு சகோதரர் வந்து சொன்னா. அவ யாருன்னு கேட்டேன், என்ன உடனே கடிதத்தை கொடுத்தேன், ஆள் வந்து சொன்ன இப்படி நீ ஒரு பெனியன் போட்டுக்கிட்டீங்களாம், போட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அதுல உருவப்படம் இருந்துச்சு கூடுமா எனக்கு தெரியாது. அப்ப நான் இது போற அதை போடாதீங்க, இல்லாட்டி இந்த தலையை அழிச்சு போட்டு போடுங்க ஒத்து பண்ண. இப்படி இதுல சேர்றவங்க எல்லாருக்கும் என்ன எல்லாம் தெரியாது, எல்லா விஷயத்தையும் 23 வருடம் இறங்கிய வகையை வழக்கப்படுத்தி மையத்தை எடுக்கிறேன். இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம், அதுக்கு பிறகு சில பிள்ளைகள் அவங்க நடக்க ஒரு சாபின் உள்ள கட்டிட்டு வந்தாங்க தெரியாது. ஒரு சாபி மாதவிடாயில இருந்த பெண்ணை தலாக்க விட்டுட்டாங்க கூடாது, ஒரு சாபி கரண்டைக்கல் உறுத்திட்டு வந்தாங்க கூடாது, ஒரு சாபி தோல் வரைக்கும் முடிய போட்டுட்டு வந்தாங்க கூடாது வெட்ட சொன்னாங்க. தெரியாம செய்வாங்க, இதுல உள்ளவங்க அமீருக்கு கட்டுப்படும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவோம் இதுல சேர்ந்திருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு குர்ஆன் ஆட்சி செய்யணும்னா ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப உலகளாவிய அமீர் ஒரு ஆளுக்கு அப்படி சொல்றாரு வச்சுக்கொள்ளுங்க எழுதிருக்காங்க இதுல, அவரு கதைச்சாருச்சுன்னா அவரை கூப்பிட்டு நாம சொல்லும், அவருக்கு தெரியாது. அவர் அதை ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னாதான் அவருக்கு பிறகு நாம என்னன்னு விசாரிச்சு அவர் இஸ்லாத்துல ஈக்கிறாரா இல்லையாங்கறத நாம பார்ப்போம். ஜமாஅத்தில் இல்லாதவர்களை அவர்கள் திருமணத்துக்கு அழைக்கலாமான்னு எழுதிக்காங்க கூடாது. ஒரு முஸ்லிம் திருமணத்தை யூத கிறிஸ்தவ முறைப்படி நடத்தி பின் அந்த திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டால் அமீர் அனுமதி வழங்கியதாகவும் இக்காலம் வளமற்ற காலம் என்றும் இது நடத்தினால் நடத்தலாம் என்று கூறுகிறார்கள், இதற்கு குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் தரவும் எழுதிக்காங்க. இது அப்படி யாரும் சொல்லினா பச்சை பொய், இப்படி சொல்லுவோமா நாம யூதக்கர்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூல் சொன்னத அவங்கள படி திருமணம் முடிக்க செய்யாம சொல்லுவோமா? இது ஒண்ணு எழுதினவங்க சும்மா எழுதிருக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க தெரியாம பிள்ளையா யாரும் தகவல் கொடுத்தத வச்சு எழுதிருப்பாங்க. அப்படியே ஒரு முஸ்லீம் தெரியாம அப்படி செய்யறதுக்கு இடம்பாடு இருக்குது, அதை பார்த்து நாம சரியா என்னன்னு பார்த்து அவங்களுக்கு உபதேசம் யாருன்னு இதுல ஒண்ணு எழுதப்பட்டிருக்க. இப்படி நடக்கும் எத்தனை விஷயங்கள் நடந்து நபி அதை கூப்பிட்டு வழக்க விசாரிச்சு மாற்றி தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. கால்நடைகளுக்கு அடையாளம் முடிவது எவ்வாறு, சூடு வைக்கலாமா கூடும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடு போட்டு இருக்கிறாங்க ஆனா முகத்துல போடக்கூடாது, ஆனா நம்மளுடைய சமூகத்துல என்ன செய்யறாங்க, முகத்துல சுடுறாங்க, கூடாது. முகத்துல மனிதனுக்கு அடிக்க கூடாது, மிருகங்களுக்கு முகத்துல அடிக்கிறது கூடாது, தடை வந்திருக்கிறது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மதரசாவில் இருந்து ஒரு முஸ்லீம் தனது பிள்ளையை நக்ஷபந்தியா மதரசாவுக்கு அனுப்பலாமா என்று ஒரு கேள்வி கேட்டியான். அதாவது ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உள்ள ஒருவர் வேற ஒரு பிரிவுல ஒரு பிள்ளைய குர்ஆன் ஓதுறதுக்கு அனுப்புறார். குர்ஆன் ஓதுறதுக்கு அங்க வேற பிள்ளையானவர்கள் எதுவும் இல்ல, அஞ்சு கலிமான்னு சொல்லி கொடுக்கிறது இல்ல, அஞ்சு கலிமா இல்ல, எல்லா இடத்துலயும் அஞ்சு கலிமா சொல்லி கொடுப்பாங்க, அஞ்சு கலிமா இல்ல, அஞ்சு பில்லியன் கலிமாக்கள் இருக்கு. சரியா, சில இடத்துல அஞ்சு கூட அவங்க மூணு வச்சுக்காங்க, எங்க இருக்குது மூணு, மூணு கலிமா உலகத்துல. கலிமாண்டு சொன்னால் வார்த்தை, எத்தனை வார்த்தை உலகத்துல இருக்குது. அப்ப இதெல்லாம் பல இப்படி எல்லாம் இல்லாம குர்ஆனை மட்டும் ஓதி கொடுக்கறாங்கன்னா ஒரு பிள்ளைய அனுப்பலாம், அது கூடும். ஆனா வேற இந்த மதுகபுடைய கிதாபுகள் படிச்சு கொடுக்கறாங்க, மோரித்து கிதாப் படிச்சு கொடுக்கறாங்க, ராத்தியம் படிச்சு கொடுக்கறாங்க, இந்த சொன்னா அங்க அனுப்பக்கூடாது. என்ன சொல்லியாச்சு மாதிரி குடுத்தாச்சு அதான் அந்த வெள்ளிக்கு அந்த விவாதத்துக்கு மூணு நாலு பேர் பேரும் போட்டிக்காங்க. ஒன்னு அஷரப், யாசிர், அடுத்தது நிஸ்மி, அடுத்தது சித்திக் என்று நாலு பேர். அப்ப அவங்க எங்களை பிராந்தி அமீரிக்கிறாங்க சகோதரர் சைபுத்தீன் சகோதரர் அக்கறைப்பட்டு அவங்களோட தொடர்பு கொண்டு இன்ஷால்லாஹ் பண்ணுங்க கதைக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் எங்களோட வந்து வந்து கதைச்சிருக்கிறாங்க, கதைக்கிறாங்க. ஆனா குதர்க்க வர்ணசும விவாதங்கள் செய்யறதுக்கு நாங்க விரும்புறோம் இல்ல, அழகா உட்கார்ந்து நல்லா கதப்போம். நோக்கம் இருக்கணும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்றது. ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வாத்தசிமு பி ஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாகுங்கள், பிரியாதீர்கள். இப்ப எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. ஒரு கூட்டமா ஆக்குற நோக்கத்துல, ஆகிற நோக்கத்துல வாங்க, இன்ஷால்லாஹ் அல்லாஹ் உட்கார்ந்து சண்டை சச்சரவு இல்லாம குர்ஆன் ஹதீஸ வச்சு பேசுவோம். நீங்க அவங்க இது போனவங்க சரியா இருந்தா நாம அவங்களோட சேர்ந்து கொள்வோம், நாங்க சரியா இருந்தா அவங்க திருப்பி வந்து இதுல சேர்ந்து கொள்ள வேண்டியதான். என்ன அப்படி இல்ல, இது பிள்ளைன்னு சொல்லிச்சுன்னா எல்லாத்தையும் கலைச்சி விட்டோம், அவங்களுக்கும் கொடுப்போம். இந்த மாதிரி இந்த வாக்குறுதியில எங்களை எந்த மாற்றமும் நடக்காது இன்ஷால்லாஹ். இப்படிப்பட்ட பகிரங்கமான கூட்டத்துல நாங்க சொல்றோம். அதனால நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சகோதரோட நீங்க கலைச்சி இது பண்ணி ஒரு முடிவெடுங்க, அதுக்கு நாங்க பின்வாங்குற கூட்டம் இல்லை. இது நாங்க எந்த இடத்துலயும் ஹக்க சொல்லுவோம். இப்படி ரெண்டு கூட்டம் எங்களோட கதைக்க வந்துச்சு. இதுல இருந்து போனவங்க, இதுல இருந்து போறவங்க பல மாறி போவாங்க. ஒரு கூட்டம் முந்தி போச்சு, அவங்க சொன்னாங்க எல்லாம் சரி அப்படின்னு போனாங்க, எல்லாம் சரி. அதுபோல இன்னொரு கூட்டம் வந்து போச்சு, அவங்க வேற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க எல்லாரையும் காஃபிர்னு சொல்றாங்க, நான் இல்ல அப்படி நாங்க சொல்ல இல்ல, ஒரு பொய்ய சொல்லிட்டு வெளியில போனாங்க. இப்படி இப்படி கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. என்ன காரணம் அவங்க போனது? இதுக்குள்ள இருந்தா டிவி பார்க்க இயலாது, இசை கேட்க இயலாது, பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப இயலாது, கரண்டைகள் ஆடை அணிய இயலாது, சிகரெட் புகைகள் ஒண்ணும் செய்ய இயலாது, வட்டிக்கு வாகனங்கள் எடுக்க இயலாது. ஏன்னா இப்படி இருக்காக வேண்டி இதை விட்டு போறது, பொய்த்து வெளியில போய் ஒரு பொய்ய சொல்றது. அவர் அப்படி செய்யார், இவர் இப்படி செய்யார், அமீர் சரியில்லை, ஏமாத்துற, காசி எடுக்கிறார், இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி பல காரணங்களை வச்சு அவங்க போறது இருக்குது. இப்படி போன ரெண்டு கூட்டம் எங்களோட விவாதிக்க கொண்டு வந்தாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். வந்தான். ரெண்டு பேர் தனித்தனி, இது வர கூட்டம் அது ஒரு கூட்டம். அப்போ ஒரு கூட்டம் புத்தகத்தில் நடந்து ஒரு கூட்டம் ஏத்தாலையில நடந்து தெளிவா நிரூபிச்சான், நீங்க இருக்கிறது வழிகேடு, நீங்க இருக்கிறது பிழை, இதுதான் ஹக்கு அப்படின்னு. அப்ப அவங்க விவாதிச்சான், இல்ல நீங்க இருக்கிற போல நாங்க என்ன செய்யறது, நாங்க சொல்றோம் நீங்க பிழையில, நீங்க சொல்றீங்க நாங்க பிழை, என்ன செய்யறது? ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டுல ஒண்ணு செய்யலாம். ஒன்னு நபியோட இப்படி விவாதிச்சான் அந்த காலத்துல. அப்ப நபி சொன்னா, குல்யா ஐயுஹல் காஃபிரூன் அப்ப இந்த மாதிரி ஒரு வழி. அப்படி இல்ல, நான் குர்ஆன்ல இன்னொன்னு இருக்குது, என்ன நபியோட வந்து கிறிஸ்தவர்கள் நீங்க பிழையில் நாங்க ஹக்குண்டாங்க நடந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹக்கு மின் ரப்பி, சத்தியம் அல்லாஹ்விடம் வந்தது, அல்லாஹ்விடம் இருந்து வந்தது சத்தியம். ஃபமன் ஹாஜ்ஜ கஃபி, யாராவது வந்து இந்த சத்தியத்தில் உங்களோட தர்க்கம் செய்தால் என்ன, அவங்களை கூப்பிடுங்க, எப்படி வாங்க, நீங்கள வாங்க, இந்த இதுக்கு எதிராக வந்தவங்க உங்களோட மனைவியும் கூட்டிக்கிட்டு வாங்க, மனைவிமார்களை புள்ள குட்டியும் கூட்டிக்கிட்டு வாங்க, நாங்களும் வாரோம். ஒரு இடத்துல கூடி நின்று யார் பொய் சொல்லுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று நாம சத்தியம் செய்வோம். நான் ரெண்டுல ஒண்ணு செய்வேன். கூப்பிட்ட வர இல்ல, பின்வாங்கி ஓடிட்டாங்க. ஒத்தரும் இல்ல. ஒன்னு ஹிபத்து ரஹ்மான் மூலையில ஒரு பாட்டி, அவங்க இதுல இருந்து முறுத்ததா போனவங்க கூப்பிட்டா வாங்க முபாகலா செய்வோம், ஏதாண்டாங்க. இன்னொரு கோஷ்டி இருக்குது, அந்த நௌஷாத்தின் ஒரு ஆள், அவரை இதுல இருந்து போன ஆள் தான், அவருக்கு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க, அவங்கள வந்து வாதிச்சான், கூப்பிட்ட சொல்லிட்டாங்க வருவோம், ஆனா புள்ள குட்டி வராது. இப்படியே சொன்னாங்க, எல்லாம் இருக்குது பதிவில், புள்ள குட்டி வராது. நாங்க சொன்னோம் புள்ள குட்டி வராம இந்த இது முபாகலா இல்ல, ஏன் குர்ஆன்ல இருக்குது புள்ள குட்டியில வரணும் பொம்பளையும் வரணும், கூட்டிக்கிட்டு வாங்க, ஏதாண்டு போயிட்டாங்க. அதே போல இப்ப நாங்களும் சொல்ற, யாரும் கதைக்க வந்தா அல்லஹா உட்கார்ந்து கதைப்போம், கதைச்சி நாங்க சொல்ற பிள்ளைண்டா என்ன அவங்க உண்மை ஏற்றுக்கொள்வோம், அல்லது அவங்கள பிள்ளை இது சென்னையில் ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாம தர்க்கங்கள் செஞ்சு விவாதிச்சா ஒன்னும் நாம சொல்லுவோம் லக்கும் தீனுக்கும் வழியத்தி, உங்களோட மார்க்கு உங்களோட எங்களோட மார்க்கு எங்களோட முடிஞ்சது. அப்படி இல்ல, அவங்கள முபாகலாக்கு வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, பகிரங்கமா ஒரு இடத்துல நின்று சத்தியம், இதுதான் வழி, இதுக்கு அங்கிட்டு வேற வழி இல்லை. அந்த அடிப்படையில இந்த ஒப்பந்தங்களுக்கு எல்லாம் சரி வந்தா இன்ஷாதான் நாம கலப்போம். அப்ப இன்னும் ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு இருக்குது. அப்ப கேள்விகள் முடிஞ்சது. அடுத்து வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு எல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பரவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்க அந்த ஷிர்கை பத்தி நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேவைண்டு ஒரு விளக்கம் நிறைய சொல்ல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பரவ வரக்கூடிய காலங்கள்ல அப்படி கிடைச்சா நாங்க வந்து விளக்கத்தை கொடுப்போம். இப்ப நாங்க இந்த சொன்ன விஷயம் இது சுருக்கம் என்னன்னு கேட்டால் இதுதான், இஸ்லாம் என்றால் ஒரு கூட்டம் இருக்கணும், ஒரு அமீர் இருப்பார், அவருக்கு பையத்து செய்யணும், அதை விட்டு பிரிஞ்சு போக கூடாது, அவங்க குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸை மட்டுமே பின்பற்றணும், வேற எதையும் பின்பற்ற கூடாது. இஜ்மாஉ, கயாசு, இஸ்திஹ்ஸான், மசாலிஹுல் முர்சலா, இஸ்திஸ்ஹாப், ஷரஉ மன் கபலனா, இஜ்மாஉ ஸஹாபா, ஹுக்மன் மர்ஃபூ, மௌகூஃப், ஃபஹ்மு ஸஹாபா, தவாத்துருல் அமல், இதெல்லாம் மற்றவங்கள இருக்குது, பின்பற்றினா நாம பின்பற்ற மாட்டோம். இது யாரு இதுக்கு உடன்படுறாங்களோ என்ன அவங்க வந்து பையத்தை செஞ்சு சேர்ந்து கொள்ளணும். அப்ப அப்படி யாராவது அப்படி இதை வழங்கி பையத்தை செய்ய நீங்க செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்க உள்ளுக்குள்ள நீங்க வந்து நீங்க பையத்தை செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இப்ப இந்த பையத்தை செஞ்சால் நாங்க சொன்ன மாதிரி ஹராமான விஷயங்கள் என்று தவிரணும், தவிர்ந்து நடக்கணும். அல்லாஹ் ஏவியவைகளை முடியுமான்னு செய்யணும். இந்த வட்டி அதுகள ஒரு காலம் ஈடுபட கூடாது. வாகனங்கள் வந்துட்டு பினான்சிக்கு எடுக்க முடியாது. இதுல இருந்து வெளியில போக கூடாது, போனா இஸ்லாம் கழுத்துல இருந்து போயிடும். மறுமையில வருவாங்க, அவங்களோட வலது கை இருக்காது. ஹதீஸ்ல வருது, யார் பையத்து செஞ்சு அந்த முறுக்கி அதுல இருந்து போனாரோ மறுமையில வருவார், அவருக்கு வலது கை இருக்காது. யாரு ஜமாத்திரி அமீர்ல கட்டுப்பாடு ஒரு சான் வெளியேறினால் இஸ்லாத்தின் வளையத்தை கழுத்திலிருந்து கலைந்து விட்டார்லாம் இருக்குது. ஏன் நாம சொல்றது கேட்டால், தெரியாம விளக்கம் இல்லாம பையத்தை செஞ்சு விட்டு முறிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை கூட அல்லாஹ் பாதுகாப்பான். அதுக்காக நாம இது சுருக்கமா சொல்றோம். இதுக்கெல்லாம் நீங்க உடன்பாடு சரின்னு சொன்னால், உங்களுக்கு இது ஹக்குன்னு தெரிஞ்சா வந்து பையத்தை செய்யலாம். அப்படியே நான் உங்களோட கதைக்கணும், சில சந்தேகங்கள் இருக்குது, அதை கேட்டு தெளிவு பெற்றதுக்கு பிறகுதான் பையத்தை செய்யும்னு சொன்னால், அதே நாம இன்ஷாலா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் இப்படி விளக்கங்கள் உங்களுக்கு தரலாம். அப்படி யார இருந்தா உள்ளுக்கு வாங்க. இன்ஷாலா இந்த பயான கேட்ட ஜமாத்தில் உள்ளவங்களும் இந்த படி சரியா நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளும் இந்த கேட்ட விஷயங்களை மறந்துடாம இது சரியா பிழையாண்டு நீங்க பாக்கணும். உலமாக்கள் போய் கேட்கணும், அவங்க சரின்னு சொன்னா நீங்க வந்து இந்த ஹக்கை ஏற்றுக்கொள்ளுங்க. இது பிழைன்னு சொன்னா அந்த உலமாக்களையும் கூட்டிக்கிட்டு வாங்க. நாம இன்ஷாலா கதைச்சி எல்லாரும் இந்த அல்லாஹ்வுடைய கயிறு சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை ஹதீஸையும் பிடித்து நாங்கள் ஒரு கூட்டமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையில ஜன்னத்தில் பிரிதவு சென்ற சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.